கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, யாவருக்கும் நம் அன்பின் கர்த்தர் நாமத்தில் வாழ்த்துக்கள். மீண்டும் தேவனுடைய ஒரு பெரிய கிருபையை இரக்கத்தை ருசி பார்த்த ஜனங்களாக அவருடைய சமூகத்தில் இப்பொழுது பிழைத்திருக்கிறவர்களாக நாம் அமர்ந்திருக்கிறோம். இந்த ஒரு நேரத்தில் ஒரு முக்கியமான விஷயம் நம்ம நினைவில் கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்குது. கடந்த காலத்தில், அதாவது ஒரு வருடம் முழுவதுமாக, நாம் அறிந்தும் அறியாமலும் துணி கரைத்திலும் செய்துட்ட எல்லா பாவங்களை தேவன் கர்த்தர் நம்முடைய கர்த்தருடைய விடையற்ற ரத்தத்தில் மன்னித்து இன்னைக்கு நமக்கு இரக்கம் செய்திருக்கிறார். நம்ம மீண்டும் ஒரு வாய்ப்பு, அதாவது இந்த ஒரு ஓட்டத்தில் அந்த ஒரு மாபெரும் ஸ்தானத்திற்கு நாம் போகும்படிக்கு மீண்டும் ஒரு நம்பிக்கையுள்ள அந்த ஒரு கரம் நம்ம மீது இருக்குதுங்கிறத நம்ம மறக்க வேண்டாம். அதுதான் இந்த ஒரு நாளில் நம்ம ஜீவனோடு அவருடைய சமூகத்தில் அமர்ந்திருப்பதற்கு ஒரு அத்தாட்சியா இருக்குது. இப்போ மீண்டும் ஒரு வாய்ப்பு, இன்னொரு வருடம் முழுக்க தேவன் கிருபையில கொடுத்திருக்கிறார் நம்ம பார்க்கிறோம். அப்ப நிச்சயமாக கடந்த வருடத்தை இல்லாதது போல இந்த ஒரு வருடத்துல இன்னும் அதிக உத்வேகத்துடன் அதிக உண்மையுடன் தேவனுடைய அந்த சத்தியத்திற்கு நம்ம கீழ்ப்படிந்த ஜனங்களாக, இந்த பழைய பாவங்களை விட்ட ஜனங்களாக அதிக கீழ்ப்படுதலோடு மனத்தாழ்மையை கற்றுக்கொண்டு நம்ம போகும்போது நிச்சயமா இந்த ஒரு ஓட்டத்துல இந்த ஒரு வாய்ப்பு உறுதியாக்கப்படும் நம்ம விசுவாசிக்கிறோம். இப்போ கடந்த நாட்கள் முழுவதுமாக கிட்டத்தட்ட ஒரு 3 மாதம் தேவனுடைய கிருபையில கர்த்தர் இயேசுவினுடைய அந்த கெத்செமனே அனுபவங்கள் நாம் பெற்றிருந்தோம். அந்த ஒரு சம்பவத்துல, அதாவது அந்த சமயத்துல கர்த்தருக்கு நடந்துட்ட எல்லா விஷயங்கள் நமக்கு ஒரு மிக ஒரு அருமையான பாடமாக இருந்துச்சு. அதே சமயத்துல அந்த வார்த்தைகள் நம்மை இந்த ஒரு சோதனை மிகுந்த நாட்களில் மிகவும் பலப்படுத்துகிறதாக இருந்துச்சு. சோ இப்போதே அந்த ஒரு கெத்செமனே அனுபவங்கள் விட்டு நம்முடைய கவனத்தை வேற பக்கம் திருப்பலாம். வேற பக்கம் அப்படின்னா தொடர்ந்து அந்த கெத்செமனே அனுபவத்துக்கு பின்னாடி, அந்த சிலுவை மரணத்துக்கு பின்னாடி மீண்டும் கர்த்தருக்கு அங்க என்னென்னலாம் சம்பவிக்குது, அது கொஞ்சம் தியானம் செய்யறது இந்த ஒரு தியானத்துல ஒரு முழுமை அடைகிற மாதிரி இருக்கும். அது நமக்கு ரொம்ப உபயோகமா இருக்கும் என்ற விசுவாசத்தோட இந்த ஒரு பகுதி நம்ம பாக்குறோம். அப்போ இது ஏற்கனவே நம்ம அதிகபட்சமா தெரிஞ்ச பகுதினால ஒரு மேலோட்டமான ஒரு அதை மீண்டும் நினைவுபடுத்துகிற விஷயங்கள் நம்ம பார்க்கலாம், மேலோட்டமான சில விஷயங்கள். அப்ப கண்டிப்பா அந்த கெத்செமனே அனுபவங்களுக்கு பிற்பாடு, கர்த்தர் இயேசுனுடைய சிலுவை மரணத்துக்கு பிற்பாடு நடந்த சம்பவம் ரொம்ப முக்கியமான சம்பவம். இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கிற ஒரு முக்கியமான சம்பவம் கர்த்தர் இயேசு கிறிஸ்துனுடைய அந்த உயிர்த்தெழுதல் நம்ம வந்து பார்க்கிறோம். சோ அந்த உயிர்த்தெழுதல் இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் மத்தியில இப்போ அந்த ஒரு மாதம் முழுக்க இல்லையா, இந்த மாதம் முழுக்கமே இந்த ஒரு விஷயம்தான் அவங்களுக்குள்ள போயிட்டு இருக்கும் நம்ம பாக்குறோம். சோ நாளைக்கு அத ரொம்ப கோலாகலமா இருக்கும். அதே போல ஞாயிற்றுக்கிழமையும் ரொம்ப கோலாகலமா அவங்க வந்துட்டு இதை கொண்டாடுகிறத பாக்குறோம். ஆனா அது நாம் கூட இந்த ஒரு சம்பவத்தை நம்முடைய மைண்ட்ல வைக்கிறது நமக்கு ரொம்ப, அந்த நாள் அல்ல அந்த சம்பவத்தை நடந்த நம்ம கர்த்தருடைய வாழ்க்கையில நடந்த அந்த ஒரு முக்கியமான சம்பவத்தை நம்முடைய நினைவுல கொண்டு வந்து நம்ம பாக்குறது நமக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். இப்ப இன்னைக்கு கிறிஸ்தவர்களுடைய எதிர்பார்ப்பு நம்ம பார்க்கும் போது, நம்ம கர்த்தருடைய அதாவது அந்த மறித்த அந்த சரீரம், அல்லது அவர் முதலாம் வருகையில அவர் எடுத்துட்ட அந்த மாம்சீகம் சரீரத்தான் அவங்க அது ஒரு மகிமையான சரீரம் சொல்லி நினைக்கிறாங்க இல்லைங்களா. அதே சரீரம் தான் அவர் உயிர்த்தெழுந்ததுக்கு அப்புறமும் பெற்றுக்கொண்டார் அப்படித்தான் அவங்க கூட விசுவாசம் வச்சிட்டு இருக்கிறாங்க. ஏன் பார்க்கும் போது அந்த கைகள்ல கால்களில விழாவில் இருந்த காயங்கள் இது எல்லாமே அவங்களுக்கு கண்டிப்பாக அந்த மாதிரியான ஒரு எண்ணத்தை உருவாக்குது. அப்ப கர்த்தர் வந்து அந்த முதலாம் வருகையில பெற்றிருந்த அதே மாம்சீக சரீரம் தான் அது மகிமையான சரீரம், அந்த சரீரம் தான் அவர் உயிர்த்தெழுந்ததுக்கு அப்புறம் கூட பெற்றிருக்கிறார் அப்படித்தான் அவங்க வந்துட்டு விசுவாசம் வைக்கிறாங்க. ஆனா நம்ம பார்க்கும் போது சகோதர சகோதரிகளே, நமக்கு நாம் அறிந்த விஷயம் நமக்கு நல்லா தெரியும், கர்த்தர் அப்படியே அவரு உயிர்த்தெழவே இல்லை. ஏன்னா மாம்சத்தில் குலையுண்டு ஆவியிலே அவர் உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறார் நமக்கு தெரியும். இன்னைக்கு அவர் மகிமையில நம்முடைய பிதாவுக்கு தேவன் போல அவருடைய வலது பாரசத்துல அமர்ந்திருக்கிறது நமக்கு நல்லாவே தெரியுது, நம்ம வந்து பார்க்கணும். அப்ப உயிர்த்தெழுந்த பிற்பாடு கர்த்தர் தம்முடைய சீஷர்களுக்கு கிட்டத்தட்ட 11 முறை அங்க காட்சியை கொடுத்ததாக நம்ம வந்துட்டு பாக்குறோம். அப்ப இது குறிச்சு ஏழாம் தூதன் எழுதும் போது அந்த 11 முறை காட்சி கொடுத்த நம்ம பார்க்கும் போது எவ்வளவு நாள்ல கொடுத்திருக்கிறாரு அவரு, 40 நாட்களில அந்த 11 முறை அவர் காட்சி கொடுத்ததாக அங்க எழுதிட்டு. அப்ப அந்த 11 முறை காட்சி கொடுத்ததெல்லாம் பார்க்கும் போது மொத்த நேரம் பார்க்கும்போது ஒரு பெரிய மணிக்கணக்கில் அங்க இல்லவே இல்லை நம்ம வந்து பாக்குறோம். சரி, ரொம்ப குறுகிய காலம் தான் அங்க அவர் எடுத்திருக்கிறார் தன்னுடைய சீசர்களுக்கு அவரை வெளிப்படுத்துறதுக்காக. ரொம்ப பெரிய காலம் அங்க எடுக்கவே இல்லை நம்ம வந்து பாக்குறோம். ஆனா இது எப்படி இருக்குன்னா, அவர் 3.5 வருஷத்துல சீசர்களோட இருந்த அந்த காலத்தை விட இதை நம்ம ஒப்பிட்டு பார்க்கும்போது எப்படி தெரியுதுங்க நமக்கு, ரொம்ப வித்தியாசமா இருக்குது. ஏன்னா 3.5 வருஷம் அவர் ஒரு நாள் கூட தன்னுடைய சீசர்கள் இல்லாத நாள் இல்ல நம்ம வந்து சொல்லலாம். அந்த கெத்செமனே அனுபவம் தவிர இன்னும் கூட சொல்லும் போது கண்டிப்பா அங்க சிலுவை மரணத்தின் போது கூட கூட சீசர்ல இருக்கிறாங்க, அவ்வளவு நெருக்கம் அங்க இருந்துட்டு இருந்துச்சு நம்ம வந்து பாக்குறோம். ஆனா உயிர் தளர்ந்த பிற்பாடு அவ்வளோ அந்த நெருக்கம் அங்க இருந்த மாதிரி நமக்கு தெரியல. சோ சில நேரம் மாத்திரமே அவங்க கூட அங்க அவங்களுக்கு கண்ணுக்கு தெரியற மாதிரி இருக்கிறார், மற்ற நேரங்கள்ல அவங்களுக்கு கண்ணை தெரியற மாதிரி அங்க இல்லவே இல்லை நம்ம வந்து பாக்கிறோம். சோ அப்ப இதெல்லாம் கொஞ்சம் நமக்கு வித்தியாசமா இருக்கு. ஏன்னா அவரு மாம்சத்துல இருந்த நாட்களில் இருந்த வல்லமையை விட இப்ப உயிர்ந்தெழுந்ததுக்கு அப்புறம் அவருக்கு இருந்த வல்லமை இல்லையா நமக்கு நல்லா தெரியும். சகல வல்லமை அதிகாரம் அவருக்கு இருக்குது. சோ அப்படி இருக்கும் போது அங்க அந்த ஒரு வல்லமை மிகுந்ததோடு கூட அவர்களிடத்துல அவரு இருக்கவே இல்லை, அவ்வளோ நேரம் அவருக்கு அவங்க கூட அவரு அங்க செலவிடவே இல்லை நம்ம வந்து பாக்குறோம். ரொம்ப குறுகிய காலம் தான் அங்க எடுத்திருக்கிறார் நம்ம வந்து பாக்குறோம். சோ அதெல்லாம் ஏன் அப்படி நடந்துச்சு, அதெல்லாம் நமக்கு ஏழாம் தூதன் ரொம்ப அழகா எளிமையா கொடுக்கிறார். சில விஷயங்கள் அங்க கர்த்தர் பிதாவகை தேவன் கிட்ட இருந்து கற்றுக்கொண்ட விஷயத்தை அங்க சீசர்கள் கிட்ட அவரு பயன்படுத்திருக்கிறார் அவங்க அப்படி சொல்றாரு. சரி, ஓகே, அதை நம்ம பார்க்கலாம். அதே போல அவர் உயிர் தெழுந்ததுக்கு அப்புறம், அதாவது ஆவியில உயிர் தெழப்பட்ட பிற்பாடு அந்த மாம்சீக சரீரம் அது எங்க போச்சு, அதை பத்திட்டு நமக்கு வேதத்துல அங்க எங்கேயுமே இல்லை. ஆனா அநேக கருத்துக்கள் அங்க இருக்குது. ஆனா அங்க பார்க்கும் போது அவருடைய அந்த மாம்சீக சரீரம் அதிசயத்தக்க விதமாக அங்க கல்லறையில் இருந்து அங்க மறைக்கப்பட்டிருக்குது, அவ்வளவுதான் நம்ம வந்து சொல்ல முடியும். அதான் அது எப்போ இப்ப அழிக்கப்பட்டுருச்சா இல்ல கெட்டு போயிருச்சா இல்ல என்ன ஆயிருக்குது அதை பத்திட்டு எந்த ஒரு வசன பகுதிகள் நமக்கு வேதத்தில் இல்ல. ஆனா சில வசன பகுதிகள் வச்சுட்டு அந்த மாம்சீக சரீரம் அந்த கொலையுண்ட மாம்சீக சரீரம் இப்ப என்ன நிலைமையில இருக்குங்கிறத நம்ம வந்து கண்டுபிடிக்கலாம். ஏன்னா அப்போஸ்தலர்கள் அந்த ஒரு சரீரத்தை குறித்துட்டு சொல்லும் போது வசனம் படிக்கலாம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2 27-31 வசனங்கள் வரை படிக்கலாம். பாருங்க, இங்க அப்போஸ்தல் பேதுரு சொல்ற விஷயம் நமக்கு வித்தியாசமா இருக்கு. அவருடைய மாமிசம் அழிவை காண்பதில்லை. இப்ப பாருங்க, தாவீத அங்க இழுக்கிறார், அங்க தாவீத பத்தி பேசுறதுக்கு எந்த சம்பந்தமே இல்லாத மாதிரி இருக்கு. திடீர்னு தாவீத அந்த காட்சியில உள்ள வர மாதிரி நமக்கு தெரியுது. ஆனா ஏன் தாவீத உள்ள கொண்டு வரணும் அப்படி பார்க்கும்போது ஒரு கம்பாரிசன் கொடுக்கிறார் இல்லையா, தாவீதனுடைய சரீரம் இன்னைக்கு எந்த நிலையில இருக்குது, அது எங்க இருக்கு, எப்படிப்பட்ட நிலையில இருக்கு. இப்போ அதே போல நம்முடைய கர்த்தர் கூட மறிச்சிட்டார். ஏன்னா இப்ப மிகப்பெரிய சாட்சி அங்க சீசர்ல கொடுக்க வேண்டியது இருந்துச்சு. எதை பற்றினு சொல்லும் போது ராஜ்யத்தை குறிச்சு இல்ல, கர்த்தர் இயேசு கிறிஸ்துனுடைய உயிர்த்தெழுதலை குறித்து அவங்க மிகப்பெரிய சாட்சி கொடுக்கணும். அந்த சாட்சி தான் இனிமே வரப்போற எல்லா ஜனங்களுக்கும் அது ரொம்ப ஆழமாக நிக்க போகுது. அதனால அந்த சாட்சி ரொம்ப கவனமா அவங்க கொடுக்க வேண்டியது இருந்துச்சு. அதனாலதான் அந்த இஸ்ரேல் ஜனங்கள் மத்தியில் கொடுக்கும் போது அங்க தாவீதினுடைய மரணம் அவருடைய கல்லறை அவருடைய சரீரம் இந்த நிலைமையில இருக்குங்கிறத அங்க ஒரு ஒப்புமை படித்து அங்க காட்டுற. சோ அந்த ஒப்புமையில அவருடைய சரீரம் அவருடைய கல்லறை எல்லாமே இன்னைக்கு வரை எங்க இருக்கு, இங்கதான் இருக்கு. ஆனா நம்முடைய கர்த்தருடைய அந்த சரீரம் இப்போ அழிவுக்குள்ள போகல, அது அழிவை காணல, அந்த ஒரு ஒரு பெரிய உண்மையை அங்க எடுத்து வைக்கிறார். இத நெல்ல கூட நம்ம வந்து பாக்குறோம் இல்லைங்களா, அங்க உடன்படிக்கைப்பட்ட இல்ல, அங்க உள்ள இருக்கிற அந்த பொறுப்பார்த்தத்துல வைக்கப்பட்ட மண்ணா, சோ அது என்ன ஆகுறது இல்ல, கெட்டு போகிறது அங்க இல்ல நம்ம வந்து பாக்குறோம். அது கூட ஒரு அருமையான ஒரு அடையாளம், நிழல்ல அங்க வைத்திருக்கப்பட்டிருக்கிறது நம்ம வந்து பாக்குறோம். ஆனா அந்த சரீரம் எங்க இருக்குது இப்போ, கண்டிப்பா அழிவை காணலன்னா அது எங்க இருக்குது, அது யாருக்கிட்ட இருக்குது, எங்க வச்சிருக்கிறார், இதனுடைய ஆராய்ச்சி நமக்கு அங்க அவசியம் இல்லை. ஏன்னா ஏழாம் தூதன் அதை பத்தி சொல்லும் போது அது ஒருவேளை தேவன் ஆச்சரிய விதமாக, அதாவது முன்னாடி ஜனங்கள் முன்னாடி இஸ்ரேல் ஜனங்கள் முன்னாடி கொண்டு வந்து காட்டினாலும் நம்ம அது குறித்து பெரிய அளவில் ஆச்சரியப்படணுங்கிற அவசியம் இல்லை அப்படி சொல்ற. அதே சமயத்துல அது வேற விதத்துல தேவன் அங்க வெளிப்படுத்தினாலும் அது குறித்து நமக்கு ஆச்சரியப்படுறதுக்கு அங்க ஒண்ணுமே இல்லை அப்படித்தான் அங்க வந்து சொல்றேன். அந்த ஒரு மரித்து போன அந்த சரீரம் அது இந்த உலகத்தின் ஜனங்களுக்காக அவர் கொடுத்துட்டது இல்லைங்களா, கொடுத்துட்டது. சோ அதனால அங்க சகோதரர் பேசுற அந்த வியூ நம்ம புரிஞ்சுக்கணும். அப்படி இல்லைன்னா அந்த சரீரத்துக்கு ஒரு கணமே கொடுக்காத மாதிரி அதை பத்திய கவலையே இல்லை அப்படின்னா நமக்கு என்ன தோணுது, ஒருவேளை என்னப்பா இது கர்த்தருடைய சரீரத்தை பத்தி பெருசா என்ன யோசிக்கவே நாங்க அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஒரு மாதிரி ஒரு தோற்றத்தை உண்டு பண்ணிடும். அவர் பேசுற வியூ என்னன்னா அந்த ஒரு சரீரம் இந்த உலகத்தின் ஜனங்களுக்காக அங்க கொடுக்கப்பட்டாச்சு, அந்த வியூல அங்க பேசிட்டு இருக்கிறாரு. சோ அதுதான் அங்க முக்கியமா நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு பாடமாக இருக்குது நம்ம வந்து பாக்குறோம் சகோதர சகோதரிகளே. ஆனால் ஒரு விஷயம் நம்ம என்ன நினைவு கூறலாம்னா, சகரியாவில நம்ம வாசிக்கும் போது அவரை குத்தினவர்களும் அவரை காண்பார்கள். எப்படி காண்பார்கள், அவரே காண்பார்கள், எப்படி காண்பாங்க இல்லைங்களா. சோ அது நம்ம பார்க்கும் போது இது இரண்டாம் வருகை பாடத்துல நம்ம ஏற்கனவே பேசிக் ஸ்டடியில கேட்டிருக்கிறோம். எப்படி காண்பார்கள், எப்படி காண்பார்கள், அது மனக்கண்கள் இல்லைங்களா, மனது தான். சோ அங்க நிறைய பார்வை பத்துட்டு அங்க சொல்றதுல நம்ம வந்து பாக்குறோம். இந்த ஒரு ஆராய்ச்சி நம்ம இதுக்கு மேல அவசியம் இல்லை, ஏன்னா நம்முடைய சில அடிப்படை இந்த ஒரு பாடத்துக்காக மாத்திரம் இதை நம்ம தெரிந்து கொள்றோம் அவ்வளவுதான். சோ இப்படித்தான் அங்க நடந்துச்சு நம்ம வந்து பாக்குறோம் சகோதர சகோதரிகளே. சோ இப்படி எல்லாம் இருக்கும் போது இப்போ நம்முடைய கர்த்தர் உயிர் தெழுந்ததுக்கு பிற்பாடாக அங்க சீசர்கள் கட்ட இருந்த அந்த நெருக்கம் பத்தி நம்ம பார்த்தோம் இல்லைங்களா. அதுக்கு முன்னாடி இருந்த நெருக்கம் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு நம்ம வந்து பாக்குறோம் சீசர்கள் இடத்துல. அவரை விட்டு அந்த ஒரு 3.5 வருஷ காலத்துல ஒரே ஒரு விஷயத்துக்காக மாத்திரமே பிரிந்து போயிருக்கிறார். எதுக்காக தான், நம்முடைய தவப்பன் கிட்ட வேண்டுதல் செய்கிறதுக்காக, ஜபம் செய்யறதுக்காக மாத்திரம் தான் அங்க தனிச்சு போயிட்டு. மற்ற வேலைகள்ல அநேகம் நம்ம பார்க்கும் போது அங்க தன்னுடைய சீசர்களோடய இருந்த அந்த கர்த்தர், ஆனா இப்ப உயிர் தெழுந்ததுக்கு அப்புறம் 40 நாள் இருந்திருக்கிறார். ஆனா 40 நாள் இப்போ தன்னுடைய சீசர்கள் கூட அங்க அவர்கள் காணும்படியாக, மாம்ச கண்கள்ல காணும்படியாக அங்க இல்லைனா மற்றபடி 40 நாள் கண்டிப்பா அவருடைய பார்வை எங்க இருந்திருக்கும், அவருடைய சீசர் மேல கண்டிப்பா இருந்திருக்கும். அதுல நமக்கு எந்த மாற்றமும் இல்லை, நிச்சயமா இருந்திருக்கும். ஆனா அவருடைய அந்த சீசருடைய மாமிச கண்கள் பாக்குற அளவுக்கு அங்க ரொம்ப குறைவான நேரங்களே அங்க காட்சி கொடுத்திருக்கிறத நம்ம வந்து பாக்குறோம். ஆனா அந்த குறைவான நேரங்கள் நம்ம பார்க்கும் போது சீசர்கள் மத்தியில எப்படி இருந்துருச்சு, 3.5 வருஷ காலம் அவரு கூட அவரு இருந்த அவங்கிட்ட இருந்த அந்த பழக்கம். ஆனா அந்த குறைந்த நேரத்துல அங்க அவர் காட்சி கொடுக்கும் போது இருந்த பழக்கம் எப்படி இருந்துச்சு, ரொம்ப வித்தியாசத்தை அங்க சீசர்கள் உணர்றாங்க. ஏன்னா 3.5 வருஷம் அவர் கூட இருக்கிறாங்க, நிறைய கேள்வி கேட்கிறாங்க, அவர்கிட்ட ரொம்ப நெருக்கமா இருக்காங்க, பேசுறது எல்லாமே ரொம்ப க்ளோஸ் அப்படி எல்லாம் இருக்குது. ஆனா அவர் உயிர் தந்த பிற்பாடு அவர்கிட்ட அவங்க பேசுற விதம்லாம் இப்ப என்ன ஆயிடுச்சு, அவர் தான் பேசுறாரு ஆனா சீசர் எப்படி இருக்கிறாங்க, அப்படியே மௌனம் காக்குறாங்க. அப்போ கர்த்தர் ஏதாவது கேட்டா அதிக பதில் எல்லாம் வரதே இல்ல, ரொம்ப குறைவான ஒரு பதில் தான் வருது. ஏன்னா அவர் முன்னாடி நிக்கிறார், இப்போ உயிர் தெழுந்த பிற்பாடு முன்னாடி நிக்கிறார், ஆனா யாரும் அவர்கிட்ட என்ன பண்ணல, வினா ஆகுறதுக்கு முன்னாடி வரல. அவர் தானான் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறது கூட அவர் வாய் அவங்க வாயை திறக்கிறதுக்கு யோசிக்கிறாங்க. ஏன்னா ரொம்ப ஆழமான விஷயம் இப்போ அவங்க மனசுல அங்க போயிடுச்சு. நம்ம கர்த்தருடைய அந்த உயிர் தெழுதலை குறித்து நம்ம பாக்குறோம். அப்ப அவர் உயிர் தெழுந்த பிற்பாடு அவங்க அதாவது சீசருடைய மனதுல இருந்துட்டு அந்த எண்ணம் எப்படி இருக்குன்னா, அவர் மாம்சத்துல இருந்த போது அவர்கிட்ட இருந்துட்ட அந்த மனசு ரெண்டுக்குமே எப்படி இருக்கு, இப்போ ஒரு பெரிய வித்தியாசம் அங்க இருக்கிறது நம்ம வந்து பாக்குறோம். இது குறிச்சு ஏழாம் தூதன் சொல்லும் போது என்ன சொல்றாருன்னா, அங்க ஏன் கர்த்தர் அப்படியே இருந்துட்டார், அப்ப மாம்சத்துல இருந்த போதும் கூட அவரு ரொம்ப நெருக்கமா எப்பயும் போல அவருடைய தன்மையை விட்டு இருந்துட்டாரா, அப்படி பார்க்கும் போது எந்த சூழ்நிலையுமே அவர் அப்படி இல்ல அப்படி சொல்றாரு. மாம்சத்துல இருக்கும்போது அங்க சீசர்கள் கூட ஜனங்கள் கூட எந்த அளவுக்கு அங்க உறவு வச்சிருக்கணுமோ அந்த அளவுக்கு அவர் உறவு வச்சிருந்திருக்கிறார். சோ அது ஏன் அப்படி இருந்துட்டார் பார்க்கும்போது நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய தன்மை, சோ அந்த தன்மை எப்படி இருக்குங்க அவருக்கு? அவர் இந்த உலகத்தினுடைய எல்லா சனத்தின் மேல அன்பு இருக்குது, எல்லார் மேலையும் அந்த அன்பை நிமித்தமா தன்னுடைய குமாரனை கொடுக்கற அளவுக்கு அவருக்கு அன்பு இருக்குது நம்ம பாக்குறோம். ஆனா அந்த உலக சனங்கள் கிட்டையும் அவருக்கும் ஒரு ஒரு பெரிய ஒரு கேப், ஒரு அந்த ஒரு இடைவேளை இருக்கிறது நம்ம வந்து பாக்குறோம். ஏன் தேவன் அப்படி இருக்கணும்? சோ அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் நம்ம வந்து பாக்குறோம். அவருடைய அந்த நிலையை அவர் என்னைக்கு என்ன பண்றது இல்ல, விட்டுறதே இல்ல. அது ரொம்ப கரெக்டா, அதுல அவரு எந்த விதத்திலயும் ஒரு துளி இமை அளவு கூட அங்க விடுறதே இல்ல நம்ம வந்து பாக்குறோம். ஆனா அன்பு இருக்குது, ஒரு நெருக்கம் இருக்கு, ஒரு அந்யோன்யம் இருக்குது. அவங்க மேல ரொம்ப பரிதாபப்படுறார், இருக்கப்படுறார், கிருபை வைக்கிறார், தயவு பண்ற எல்லா விஷயங்களும் இருக்குது. ஆனா ஒரு அங்க அந்த ஒரு நிலைப்பாட்டுல அவர் ரொம்ப சரியாக இருக்கிறார் நம்ம வந்து பாக்குறோம். சரி, இதே நிலைதான் கர்த்தர் அங்க மாம்சத்துல பூமிக்கு வந்த போதுமே கரெக்டா அதை அவர் ஃபாலோ பண்றாரு. சோ இந்த விஷயங்கள் நம்ம வந்து தெளிவா பாக்கலாம். அதே மாதிரிதான் அவர் உயிர் தளர்ந்ததுக்கு அப்புறமும் தன்னுடைய சீசர்கள் கிட்ட அதே மாதிரிதான் அங்க இருந்திருக்கிறார். உயிர் தளர்ந்ததுக்கு அப்புறம் இப்ப அவர் பேசுற பேச்செல்லாம் ரொம்ப வித்தியாசம் ஆயிடுச்சு. அப்போ அவர் காட்சி கொடுக்கும்போது சீசர்ல மனசுல வேற விதமான எண்ணங்கள் கூட அங்க உருவாயிருக்கிறது நம்ம பாக்குறோம். அப்போ கர்த்தர்கிட்ட அவங்க பேசுற விதம் எல்லாமே ரொம்ப வித்தியாசமா இருக்குது, அவங்களுடைய அணுகுமுறை ரொம்ப வித்தியாசமா இருக்குது, அவர்கிட்ட அவரு பழக அவங்க பழகிறது ரொம்ப வித்தியாசமா இருக்குது. இதெல்லாம் ஏன் இப்போ சீசர்ல மனசுல என்ன நடந்துச்சு? அதே கர்த்தர் தான் முன்னாடி நிக்கிறார், ஆனா இப்ப என்ன ஆயிடுச்சு? அந்த ஒரு நிலைப்பாட்டுல அவங்க கொஞ்சம் உணர்றாங்க, சில விஷயங்களை அவங்க உணர்றாங்க. சரி, எப்படி உணர்ந்தாங்கன்னா அங்க கர்த்தர் அந்த நிலைப்பாட்டுல இருந்ததுனால சீசர்கள் அதை உணர்ந்துடுறாங்க. ஏன் நம்ம கர்த்தர் எப்படி இருந்துட்டார்? அப்போ இப்ப அவருடைய நிலை வேற, அவர் இருக்கிற தன்மை வேற, அவர் இருக்கிற வல்லமை வேற, முன்பே இருந்த மாதிரி இல்ல, இப்ப அவர் ரொம்ப வித்தியாசமா இருக்கிறார். ஏன்னா 40 நாள்ல அவர் வேற வேற விதமான அந்த சரீரத்துல அங்க காட்சி கொடுக்கிறார், உடையில காட்சி கொடுக்கிறார். அப்ப இதெல்லாம் அவங்களுக்கு ரொம்ப வித்தியாசம். ஏன்னா இது வரைக்கும் அவங்க கர்த்தர் பூமியில இருந்த போது அந்த 3.5 வருஷத்துல அப்படி பார்த்தவே இல்லை. சோ இப்போ ரொம்ப வித்தியாசம் அங்க சீசர்கள் கவனிக்கிறாங்க. அப்ப கவனிக்கும் போது அவங்க மனசுல புரிஞ்சிருச்சு, ஓ கர்த்தர் இப்போ நாம முன்னாடி அவரு கூட இருந்த மாதிரி இல்ல, இப்ப அவர் ரொம்ப வித்தியாசமா இருக்கிறாரு. இப்ப நாம கூட என்ன பண்ணி ஆக வேண்டியது இருக்குது? இப்போ சீசர்கள் மனசுல வந்துருச்சு. அப்ப அந்த நிலைப்பாட நாம கூட சரியா புரிஞ்சுட்டு அவரு இருக்கிற நிலையில அவரு இருக்கணும், நாம இருக்கிற நிலையில நாம இருக்கணும். ஆனா அவர்கிட்ட இருக்கிற அந்த அந்யோன்யம், அவர் மேல இருந்த அந்த அன்பு, அதுல எங்கேயாவது குறைஞ்சிச்சுங்களா? குறையில. ஒரு உதாரணம் பாக்கணும்னா, இப்ப கர்த்தராங்க கரையில நின்னுகிட்டு மீன் அவங்க சீசர்கள் மீன் பிடிச்சிட்டு இருக்கும் போது அங்க கரையில நின்னுட்டு என்ன பண்றாரு? என்னப்பா மீன் கிடைக்கலையா, நீங்க என்ன பண்ண கொஞ்சம் இந்த பக்கம் போடு சொல்லும் போது அங்க சீசர்ல என்ன பண்ணிட்டாங்க? தூக்கி போட்டாங்க. போட்டதுக்கு அப்புறம் அந்த விஷயம் முதல்ல புரிஞ்சுக்கிறது யோவான் தான். யோவான் அந்த சம்பவத்தை புரிஞ்சிட்ட உடனே அவருக்கு எது ஞாபகம் வந்துருச்சு? அவர் மாம்சத்துல அவங்க கூட இருந்த போது அவர் சொல்லி வலைய போட்டு இழுக்க முடியாம வலைய கிளிய தக்கதாக மீன் இழுத்துட்டு வந்தது, அதெல்லாம் அவருக்கு டக்கு ஞாபகம் வந்துருச்சு. அப்ப உடனே சொல்றாரு, நம்ம ஆண்டவர் தான். அப்ப உடனே அங்கிருந்து அவரை சந்திக்கிறதுக்காக முதல்ல ஓடுறது யாரு பாக்குறோம்? அங்க பேதுரு அங்க ஓடுறாரு நம்ம பாக்குறோம். அப்ப என்ன விஷயம் நம்ம புரிஞ்சுக்கிறோம்னா, கர்த்தர்கிட்ட அந்த அந்யோன்யம் இருக்குது, அந்த ஐக்கியம் இருக்குது, அவர் மேல இருக்கிற அந்த அன்பு அதெல்லாம் இருக்குது. ஆனா அந்த நிலையை அவங்க சரியாக புரிஞ்சிருக்கிறாங்க. அதுதான் இங்க நம்ம கொஞ்சம் புரிந்து கொள்ள வேண்டிய ரொம்ப முக்கியமான விஷயம். இப்ப பொதுவா இங்க நம்ம அடிப்படை சத்தியத்துல திரித்துவம் பத்தி நம்ம பார்க்கும் போது நம்முடைய கர்த்தருக்கும் நமக்கு இருக்கிற அந்த உறவு முறை பத்தி நம்ம பேசும் போது அவர் நமக்கு சகோதரராக இருக்கிறார். சோ இந்த உறவு முறை பத்தி நம்ம பேசுறோம். ஆனா இப்ப சகோதரராக இருக்கிறார் அப்படிங்கறதுனால இப்போ அந்த ஒரு நிலைப்பாட நம்ம மாற்ற முடியுமா? இப்ப மாம்சத்துல நம்ம எல்லாம் சகோதரர்கள் தான் இல்லைங்களா? சகோதரர் இப்ப ஒரு வீட்டுல இருந்துட்டு ரத்தத்துல இருக்கிற சகோதரர்கள் கூட இருக்கிறாங்க. சோ இப்படி எல்லாம் இருக்கும்போது இப்ப சகோதரர்கள் தான் ஒன்னா இருக்கிறவங்க தான். ஆனா இப்போ நமக்கும் இப்ப கர்த்தருக்கும் அந்த இருக்கிற அந்த சகோதரத்துவம் அந்த ஒரு உறவு முறையில எப்பயும் போல நம்ம மாம்சத்துல இருக்கிற சகோதரர்கள் கூட இருக்கிற அந்த ஒரு அந்யோன்யத்தையும் அங்க நிலைப்பாட்டுல வைக்க முடியுமா? அது நம்ம விஷயம் புரியுதுங்களா? சோ அது நம்ம வைக்கிறதுக்கு அங்க நமக்கு மனசு வருதுல. அவர் சகோதரர் தான், நமக்கு மனவாளன் தான். ஆனாலும் இப்ப அவருடைய நிலைப்பாடெல்லாம் நம்ம மைண்டுக்குள்ள வரும்போது நமக்கு என்ன ஆயிடுது? நம்ம அறியாம கர்த்தருக்கு நம்ம கொடுக்கற கணம் அந்த மரியாதை அதெல்லாம் பார்க்கும் போது அவரை தொழுது கொள்ற அளவுக்கு அவரை துதிக்கிற அளவுக்கு அதே என்ன ஆயிடுச்சு? இப்போ
மாறி இருக்கிறத நம்ம பாக்குறோம். ஆனா மனசுல அந்த வெவ்வேறு சமயத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம அவருடைய அந்த உறவு முறையை மைண்ட கொண்டு வந்து வைக்கிறோம் இல்லையா. சோ இதெல்லாம் அடையாளமா இருக்கிற விஷயங்களை நம்ம புரிஞ்சுட்டுக்கிறோம். சோ இப்படித்தான் அங்க சீசர்ல கூட அந்த நிலையை ரொம்ப சரியா அங்க புரிஞ்சுட்டுக்கிறாங்க. நம்ம வந்து பாக்குறோம் அந்த கர்த்தருடைய உயிர்த்தெழுதல் பிற்பாடு அவர் காட்சி கொடுத்தது எல்லாமே நம்ம வந்து பாக்கிறோம். சோ இவ்வளவு இருந்துட்டாலும் கூட அங்க இது குறிச்சு ஏழாம் தூதன் எப்படி சொல்றாருன்னா, இங்க கர்த்தர் சீசர்ல மத்தியில அங்க காட்சி கொடுக்கும் போது எப்படி கொடுத்திருக்கிறாருன்னா, இப்ப அவர் ஆவியில உயிர்ப்பிக்கப்பட்டுட்டாரு. இப்ப அவர் எந்த ரூபத்துல வேணா அவர் முன்னாடி சீசர்ல முன்னாடி போய் நிக்கிறதுக்கு அவருக்கு வல்லமை இருக்குது. ஆனா அவர் என்ன பண்ணல அப்படின்னா, சீசர்லுடைய மனது கொஞ்சம் கூட பயந்துடவே கூடாது அவங்க. அதே சமயத்துல கர்த்தருடைய உயிர்த்தெழுதல் குறிச்சு அவங்க பிரம்மைப்படைவாங்க கண்டிப்பா, அதுல மாற்றம் இல்ல. ஆனா அது எப்படி ஆயிடக்கூடாதுன்னா, அவங்க கர்த்தரை விட்டு விலகி போற அளவுக்கு, அதாவது அவரு பெரியவர், அத நம்ம இனிமே அவருக்கும் நமக்கும் எந்த சம்பந்தமே இல்ல, ஆனா அவருடைய நிலை வேற நம்ம நிலை வேற, இனிமே நம்ம அவர் கூட இருந்த அந்த உறவு முறையில நம்ம வச்சுக்கவே முடியாது, அந்த அளவுக்கு ஒரு அந்யோன்யம் எல்லாம் இருக்க முடியாது. ஏன்னா மாம்சத்துல கூட நம்ம ஒரு ரெண்டு பேர் நல்ல சகோதரர்ல ஒரு நல்ல நண்பர்களா இருந்துட்டாங்கன்னா, ஒருத்தர் நல்ல நிலைமைக்கு போயிட்டாருன்னா கூட இருக்கிற ஒரு சகோதரன் ஒரு நண்பர் வந்துட்டு ரொம்ப கீழான நிலையில இருந்துட்டாருன்னா இப்ப இவர் எப்படி பாப்பாரு அவரை? அவரே நெருங்கி வந்தா கூட இவர் என்ன பண்ணுவாரு? ஒரே டிஸ்டன்ஸ், அப்படியே ஒரு இடைவெளி அவரு பாப்பாரு. ஏன்னா அவர்கிட்ட அந்த முன்ன இருந்த அந்த அந்யோன்யம் அதெல்லாம் போகாது. அதுக்கப்புறம் தொடர்ந்து அது என்ன ஆயிடும், அப்படியே அவரை பாக்குற பார்வையில வித்தியாசமாக இவர் தனிச்சு அங்க விடப்பட்டிருக்க நம்ம வந்து பாக்குறோம். அப்ப இதெல்லாம் கர்த்தர் எல்லாம் மனசுல வச்சுட்டு சீசர்கள் எந்த விதத்திலையும் அங்க தம்முடைய உயிர்த்தெழுதலை குறிச்சு அவங்க பயந்துடக்கூடாது, அதாவது அவர் காட்சி கொடுக்கறத பத்தி அந்த உருவத்தை நினைச்சு அவர் பயந்துடக்கூடாது. அதே சமயத்துல அவங்க ஆச்சரியப்படுவாங்க, பிரமிப்பாங்க, ஆனா அதுல அவங்களுடைய மனசை கூட காத்துக்கொள்றது அவருடைய முக்கியமான ஒரு பொறுப்பு கூட அவர்கிட்ட இருந்துச்சு. அப்ப இதெல்லாம் மனதில் வச்சுட்டுதான் அங்க சீசர்ல முன்னாடி நிக்கும் போதுல எப்படி சொல்றாரு, சமாதானம் உங்களுக்கு சமாதானம் சொல்றாரு. அப்ப இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் சொல்லும் போது அங்க ஆரம்பத்துல சந்திக்கும் போது இப்படிப்பட்ட வார்த்தைகள் சொல்லித்தான் அவங்க கிட்ட அங்க காட்சி கொடுக்கறாரு நம்ம பாக்குறோம். இன்னும் சில இடங்கள்ல காட்சி கொடுக்கும் போது அங்க ரொம்ப எளிமையான முறையில, சாதாரணமான முறையில, அவங்களே அறிந்து கொள்ற விதத்துல, நான் தான் கர்த்தர் அப்படின்னு சொல்லிட்டு அங்க முன்னாடி போய் நிக்காம அவர் எப்படி நிக்கிறாரு, கூட போறாரு, வழி போக்கன் மாதிரி இருக்கிறாரு, ஆனா நான் தான் கிறிஸ்துவன் சொல்லிட்டு அங்க அவரு அவங்கள வந்துட்டு சொல்லி வைக்கிறது இல்ல, மாறாக அவருடைய அந்த செயல்பாடுகள் இருந்து அவருடைய பேச்சில இருந்து இப்ப என்ன பண்றாங்க சீஷர்கள் புரிஞ்சுக்கிறாங்க, அடையாளம் கண்டுபிடிக்கிறாங்க, இது நம்ம கர்த்தர் அல்லவா. சோ அப்படித்தான் அங்க பாருங்க, அப்போ கடந்த நாட்கள் அவர் மாம்சத்துல இருந்த போது அவர் என்னென்ன எல்லாம் செய்தாரோ அதையெல்லாம் இப்ப என்ன பண்றாரு, அவங்க முன்னாடி நினைவுபடுத்த வைக்கிறார். அவங்க அதை நினைவு கூறும்படித்தான் ஒவ்வொரு செயலும் அங்க செய்கிறத பாக்குறோம். மீன் பிடிக்கிற விஷயத்த நம்ம வந்து பாக்கலாம். அவங்க எம்மாவூர்ல போயிட்டு அங்க அங்க ரொட்டி இப்படி பிக்கும் போது அங்க கண்டுபிடிக்கிறாங்க. அதே மாதிரி அங்க மேல் வீட்டு அறையில கர்த்தர் அங்க அவங்களை சந்திக்கும் போது அங்க கூட அங்க அவங்க புரிய அவங்களே புரிந்து கொள்ளும் விதத்துல தான் அங்க எல்லாத்தையும் அங்க கர்த்தர் அவங்க பக்கமே அங்க விடுகிறத பாக்குறோம். சோ எந்த விதத்திலாவது அவங்க பயந்து கொள்ளும் விதத்துல அல்லது அவங்க பின்வாங்குற அளவுக்கு அவருடைய காட்சி அங்க இல்ல நம்ம வந்து பாக்குறோம். ஏன் இதெல்லாம் நம்ம கர்த்தரிடத்துல இருந்துச்சு? சோ அதெல்லாம் நமக்கு சில முக்கியமான ஒரு பாடங்கள் அங்க நமக்கு இருக்குது. கர்த்தருடைய அந்த உயிர்த்தெழுதல் பின்னாடி அங்க சீசர் கூட அவர் காட்டின அந்த ஒரு செயல்பாடுகள் நமக்கு மிக ஒரு பெரிய பாடம் அங்க வச்சிருக்கிறத நம்ம வந்து பாக்குறோம். சோ இப்படி ஒவ்வொரு முறையும் நம்ம பார்க்கும் போது கர்த்தருடைய அந்த தோற்றம், அவர் அங்க சீசருக்கு முன்னாடி நின்னது, அதெல்லாம் ஒரு மிகப்பெரிய ஒரு வேலை நம்ம வந்து பாக்குறோம். அதே சமயத்துல அது எந்த விதத்தினாலாவது அந்த சீசருடைய மனது பாதிக்கப்படாத அளவுக்கு அங்க இருந்தது நம்ம வந்து பாக்குறோம். சரி, இப்படி ஒவ்வொரு சம்பவத்துல நம்ம சில பாடங்கள் நம்ம இப்ப கற்றுக்கொள்ளலாம். இப்ப மீன் பிடிக்கிறாங்க, மீன் பிடிக்க போறாங்க இல்லையா. இப்ப இதே சம்பவத்துல பாக்கும்போது கர்த்தர் மாம்சத்துல இருக்கும் போது சீஷர்கள் மீன் பிடிக்கிறாங்க, அப்ப கூட போயிட்டு வலைய மாத்தி போடுங்க சொல்ற. அதே மாதிரி உயிர் தெழுந்ததுக்கு அப்புறம் இப்போ சீஷர்கள் அவரை காணாதனால என்ன ஆயிட்டாங்க, சோர்வு அடைஞ்சிட்டு, இனிமே நமக்கு நம்ம பொழப்பு நம்ம பாக்கணும், இனிமே நம்ம சும்மா இருந்தா வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, முதல்ல கிளம்புறது யாரு தான், முதல்ல கிளம்புறது பேதர் தான் இல்லைங்களா, இருக்கிற அந்த வலைய படகு அந்த எல்லாமே எடுத்துக்கிட்டே அவங்க நேர கடலுக்கு மீன் பிடிக்க போறாங்க. அப்ப அவரு கூட நாங்களும் வரோம்னு சொல்லிட்டேன்னா அங்க கிளம்புறத நம்ம வந்து பாக்குறோம். இப்ப அந்த சீசன் மனசுல என்ன மாதிரி என்ன உருவாயிடுச்சு, அவங்க கர்த்தருடைய அந்த ஒரு உயிர்த்தெழுதல் குறிச்சு ஏற்கனவே அந்த பெரிய சத்தியங்கள் கேள்விப்பட்டவங்க கூட மீண்டும் அவங்க மீன் பிடிக்கிறதுக்கு, அதாவது உலக பிரகாரமான தங்களுடைய வாழ்க்கையை நடத்துறதுக்காக அவங்க என்ன பண்றாங்க இப்போ, அதெல்லாம் மறந்துட்டு அவங்க பாட்டுக்கு அங்க போயிடுறாங்க. நம்ம வந்து பார்க்கறோம் சரி, இதெல்லாம் ஏன் அவங்க போக வேண்டிய சூழ்நிலை ஆயிடுச்சு, என்ன காரணம் பார்க்கும் போது உலகத்தினுடைய தேவைகள் தான் அங்க முக்கியமா இருந்துச்சு. சீசர்கள் முன்னாடி அதுதான் அவங்க இருந்துச்சு. ஏன்னா கர்த்தராங்க உயிரோடு அவங்க கூட இருந்த நாட்கள்ல அங்க பெரிய பெரிய வேலைகள் அவங்க முன்னாடி செய்தார். பின்னாடி அவங்க செய்ய போறதை குறிச்சு கூட அங்க சொல்லிட்டு இருக்கிறார், நீங்க எனக்கு பின்னாடி இந்த வேலையை விட இன்னும் பெரிய பெரிய வேலைகள்லாம் கூட நீங்க செய்ய போறீங்க, இப்படி எல்லாம் அநேக வார்த்தைகள் அவங்க சொல்லிட்டு இருக்கிறார். ஆனா இப்போ சீசர் மனசுல அதெல்லாம் என்ன ஆயிடுச்சு போயிடுச்சு. எப்பன்னு சொல்லும் போது கர்த்தருடைய மரணத்துக்கு பின்னாடி இல்லைங்களா, அது எல்லாமே அங்க போயிடுச்சு. நம்ம வந்து பாக்குறோம், அப்ப அவங்க பாட்டுக்கு மீன் பிடிக்கிறதுக்காக அங்க கிளம்பிடுறாங்க. நம்ம வந்து பாக்குறோம் சரி, இப்படி எல்லாம் இருக்கும்போது இங்க சீசர்கள் அந்த மாதிரி செய்துட்டதுக்கு காரணம் நம்ம பார்க்கும்போது அந்த உலகத்தினுடைய அடிப்படை தேவைகள் அதுதான் ரொம்ப முக்கியமா அவங்க மைண்ட்ல இருந்துச்சு. நம்ம வந்து பாக்குறோம் சோ, ஒருவேளை இவங்க அப்படியே போயிருந்தாங்கன்னா, அதுவே நோக்கமாக அவங்க போயிருந்தாங்கன்னா கண்டிப்பா என்ன இருப்பாங்க, வேதத்துல அவங்க இடம் பெற்றிருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. நம்ம வந்து பாக்குறோம் ஒருவேளை அவங்க நம்ம கர்த்தரால ரொம்ப பலவந்தம் பண்ணப்பட்டு இந்த வேலைக்குள்ள வந்திருந்தாங்கன்னா அது எப்படி இருந்திருக்கும், நிச்சயமாக அந்த வேலை இன்னைக்கு அவருடைய நாமம் மகிமைப்படும்படியாக இருந்திருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. நம்ம வந்து பாக்குறோம் அப்போ இதெல்லாம் எதுவுமே இல்லாம இன்னைக்கு கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும்படிக்கு அவர் உங்களுடைய வேலை இருந்திருக்குதுன்னா நிச்சயமா அதுல இருக்கிற ஆழமான விஷயம் நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது ரொம்ப அவசியம். அப்ப கர்த்தருடைய அந்த மரணத்துக்கு பிற்பாடு அவங்க எல்லாம் உலகத்துக்காக உலகத்தினுடைய தேவைகளுக்காக போயிட்டாங்க. நம்ம பார்க்கும் போது இன்னைக்கு நம்ம கூட இதுல சில பாடங்கள் கற்றுக்கொள்ள வேண்டியது இருக்கு. பொதுவா நம்முடைய இந்த அனுபவங்கள், அதாவது கர்த்தரோட நெருங்கி இருக்கிற அந்த அனுபவங்கள் எந்த காலப்பகுதியில் அதிகமாக இருக்கும், இப்ப இந்த 3 மாத காலப்பகுதிகளை நமக்கு எப்படி இருந்துச்சு இல்லைங்களா, கண்டிப்பா ஒரு நொடி பொழுது கூட நம்முடைய அந்த மனசு வேற பக்கம் போகிறதுக்கு இடம் கொடுத்திருக்காரு. சோ எப்படியே அங்கிங்க சுத்திட்டா கூட மறுபடியும் அந்த கவனம் எல்லாம் நமக்கு எங்கேயும் வருது. கர்த்தருடைய அந்த நினைவு கூறுதல் பத்திட்டு அவருடைய பாடுகள் குறித்துட்டு இப்படியே அது குறித்தே தியானம் செய்யறோம். அதே மாதிரி சில சகோதரர்கள் விசேஷமா இந்த நாளுக்காக என்ன பண்றாங்கன்னா சில இந்த ஐபேட் எப்பயுமே அவங்க காதலியை வச்சுக்கிட்டு அந்த வார்த்தையை ஒழிச்சுக்கிட்டே இருக்கணும். வீட்டுல இருக்கும்போது கூட அந்த சம்பந்தப்பட்ட விஷயங்களே நம்ம காதுக்குள்ள போகணும், அதுதான் நம்ம மனசுக்குள்ள நிறுத்திக்கணும். அதுக்காக சில கருவிகள் கூட அவங்க வாங்கி வச்சுட்டு அதை அவங்க பயன்படுத்துறாங்க. சோ மற்ற நாட்கள் இல்லாத அளவுக்கு இந்த நாட்கள் நமக்கு எப்படி இருக்கு, கத்தர் கூட இருக்கிற அந்த அனுபவம் அது ரொம்ப நெருக்கமாக இருக்கிறது நம்ம வந்து பாக்குறோம் இந்த ஒரு கால பகுதியில். ஆனா இந்த ஒரு நெருக்கம் இது அதுக்கப்புறம் என்ன ஆயிடுது, இந்த நெருக்கம் அல்லது நம்மை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளணுங்கிற அந்த ஒரு எண்ணம், நம்மை கீழ்படுத்திக்கணுங்கிற எண்ணம், நம்ம மனத்தாழ்மையை கற்றுக்கொள்ளணுங்கிற அந்த எண்ணம், இதுக்கப்புறம் என்ன ஆயிடுது, கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா இருந்து 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 இப்போ அந்த எண்ணம் கொஞ்சம் குறைஞ்சிட்டு இப்ப என்ன ஆயிடும், கொஞ்சம் அந்த சிந்தை என்ன ஆயிடுது, அதுக்கு தகுந்த மாதிரி அங்க இருக்கிறது இல்ல. அந்த இந்த நாட்கள்ல இருக்கிறது போல அது பின்னாடி நம்ம போகும் போது அங்க இருக்கிறது இல்ல. ஒருவேளை உலகத்துக்குள்ள போயிடுறோம், சோ நம்முடைய உலக தேவைகள் குறிச்சு நமக்கு அநேக கவலைகள் வந்துட்டு அதுக்குள்ள எல்லாம் நம்ம வந்து போயிடுறோம். சரி, இப்படி மொத்தத்துக்கு நம்ம என்ன பண்ணிடுறோம்னா இந்த வழியை விட்டு கொஞ்சம் நம்ம என்ன ஆயிடுது, கொஞ்சம் வேகம் குறையிறது அல்லது வழி விலகிறது. சோ இப்படி அநேக சம்பவங்கள் நமக்குள்ள நடக்கிறது பாக்குறோம். ஆனா இந்த சம்பவங்கள்ல ஏன் வருதுன்னா இப்படி போறதுக்கு ஒரே ஒரு காரணம் தான், பெரிய காரணம் வேற எதுவுமே இல்ல. ஒன்னு என்னன்னா உலகம், அவ்வளவுதான். உலகத்தினுடைய தேவைகள் நம்ம இந்த அடிப்படையினுடைய தேவை அதுதான் நம்ம எல்லாருடைய அதிகபட்சமான வழி விலகிறதுக்கு காரணமாயிடுது. எப்படின்னா அறிந்தோ அறியாமையிலோ ஏதாவது ஒரு வகையில நம்ம அப்படி ஆயிட்டோம். நம்ம வந்து பாக்குறோம் இதெல்லாம் நமக்குள்ள அதுக்கு பிற்பாடு நடக்கிற சம்பவங்கள் நம்ம பாக்குறோம். ஆனா இங்க ஒரு விஷயம் நம்ம நினைவு கூற வேண்டியது, கர்த்தருடைய இந்த ஒரு நினைவு கூறுதல் நாளுக்கு பின்னாடி மீண்டும் நமக்குள்ள நாம் நினைவுபடுத்திக் கொள்ள வேண்டிய ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, பாருங்க இப்ப கர்த்தருடைய சீஷர்கள் அங்க படகுல அந்த ராத்திரியில மீன் பிடிக்கும் போது அங்க வலைய போட சொல்லிட்டு கர்த்தர் என்ன பண்றாரு, அவங்களுக்காக கரையில காத்துட்டு இருக்கிறாரு. காத்துக்கிட்டு எப்படி காத்துட்டு இருக்கிறாரு, அவரு எப்படி காத்துட்டு இருக்கிறாருங்க, அவங்களுக்கு ஏதாவது சாப்பிடறதுக்கு கொடுக்கணுங்கிறது அவருடைய மனசுல அங்க இருக்குது. ஏன் ஏன் அவருக்கு அவங்களுக்கு ஏதாவது கொடுக்கணுங்கிற எண்ணம் எப்படி வந்துச்சு கர்த்தருக்கு? அங்க ரொம்ப முக்கியமான விஷயம் அங்க கவனிச்சுக்கிட்டே இருக்கிறார். 40 நாள் சும்மா இருக்கல கர்த்தர். சோ உயிர்த்தெழுந்ததிலிருந்து அவருடைய சீசர்களுக்கு என்னுடைய இருக்கிற தேவைகள் அதெல்லாம் அவர் மனசுல இருக்குது, அதெல்லாம் எங்கேயுமே போகவே இல்லை. ஏன்னா இங்க லூக்காவில் பாருங்க, ஒரு வசனம் படிக்கலாம். லூக்கா 12:29-30. பாருங்க, இந்த ஒரு பாதுகாப்பு என்னைக்குமே அவருடைய சீசர்களுக்கு, அவருடைய அடிச்சுவடை பின்பற்றி போறவங்களுக்கு, அவர் மேல விசுவாசம் வைக்கிறவங்களுக்கு, இந்த ராஜ்யத்தை தேடுகிற ஜனங்களுக்கு அது குறையறது இல்ல. அதுல எப்பயுமே அந்த ஒரு பாதுகாப்பு அங்க நமக்கு இருக்கிறேங்கிற ஒரு மேலான ஒரு விசுவாசம், அந்த நம்பிக்கை நமக்குள்ள அது எப்பயுமே இருக்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அது. சோ இதனுடைய அடையாளத்தை நாங்க பாக்குறோம். கர்த்தர் அங்க கரையில அவங்களுக்கு சாப்பிடறதுக்காக அங்க உணவு வகைகள் வச்சுக்கிட்டு அங்க நிக்கிறாரு நம்ம பாக்குறோம். அப்போ அங்க வச்சுட்டு நிக்கிறாருன்னா அப்ப என்ன அர்த்தம்? சீசர்களுக்கு அங்க ஏதோ அடிப்படை தேவைக்கு சில பிரச்சனைகள் அங்க இருந்திருக்குது அவங்களுக்கு. அதனாலதான் இப்ப என்ன ஆயிடுச்சு, எல்லாத்தையும் விட்டுட்டு நம்ம தொழிலை பார்க்க போலாம், ஏதாவது வயிற்றுக்கு நம்ம ஏதாவது சம்பாதிச்சா ஆகணுங்கிற ஒரு கட்டத்துக்கு அவங்க வந்துட்டாங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். காத்து காத்து பாக்குறாங்க, கர்த்தர் காணும், அவருடைய உயிர் தெழுதல் செய்தி கேள்விப்பட்டிருக்கிறாங்க. ஆனா இன்னைக்கு வரைக்கும் அவர் காட்சி கொடுக்கல, முன்னாடி வந்து நிக்கல, அல்லது நம்பிக்கையான வார்த்தை கொடுக்கல, இப்படி எல்லாம் அவங்க மனசுல நிறைய போயிட்டு இருக்குது. அப்ப ஒண்ணுமே இல்ல, அப்ப இனிமே நம்ம என்ன பண்ணி ஆக வேண்டியது இருக்கு? நம்முடைய அடிப்படை தேவைகளுக்கு நம்ம ஏதாவது செய்தாகணும், வேற வழியே இல்ல. சோ இந்த மாதிரி அந்த சிந்தை அவங்களுக்குள்ள வரும்போது தான், இப்ப அது கொஞ்சம் உச்சம் அடையும் போது தான் அங்க எல்லாம் எடுத்துக்கிட்டு போறாங்க. நம்ம வந்து பாக்குறோம், போயிட்டு அங்க மீன் பிடிக்கிறாங்க. நான் கர்த்தர் அவர்களுடைய தேவையை அங்க அறிந்தவராக இருந்தார். அதுதான் முன்னாடி அங்க எல்லாம் வச்சுக்கிட்டு அங்க ரெடியா நிக்கிறாரு அவங்களுக்கு பரிமாறதுக்காக நம்ம பாக்குறோம். சோ இந்த பாதுகாப்பு இந்த சுவிசேஷ யுகம் முழுக்க இருக்கிற அவருடைய பரிசுத்தவான்களுக்கு எப்பயுமே இருக்குது. அது நம்ம என்னைக்குமே அந்த நம்பிக்கையை நம்ம இழக்கவே வேண்டாம். சோ அது இருக்கும். அநேக அந்த உபத்திரவங்கள் நம்ம பாக்குறோம் இல்லையா, அந்த உபத்திரவத்துல இதுவும் கூட ஒண்ணுதான். ஆனா நமக்கு வார்த்தை கைவிடவே மாட்டேன் அப்படிங்கிற அந்த ஒரு முக்கியமான வார்த்தை நம்ம எப்பயுமே கையில நம்முடைய மனதில் நிலைநிறுத்திக் கொள்ள வேண்டியது ரொம்ப அவசியமாக இருக்கு. சோ அடுத்ததாக பார்க்கும்போது இன்னும் கூட கர்த்தருடைய அந்த ஒரு மனசு நம்ம எங்கே பார்க்கலாம்னா, எம்மாவூருக்கு போறாங்க இல்லையா, எம்மாவூருக்கு சீசர்கள்லாம் அப்படியே நடந்து போயிட்டு இருக்கிறாங்க. போயிட்டு இருக்கும்போது இவரும் எப்படி போறாரு, வழிபோக்கன் மாறி அப்படியே போற பாருங்க. வசனம் பார்க்கலாம், லூக்கா 24:18. பாருங்க, இப்போ சீஷர்கள் அப்படியே வழியில போயிட்டு இருக்கிறாங்க. இப்ப எதை குறிச்சு பேசிட்டு போறாங்க அவங்க? பாருங்க முன்னாடி வசனம் எங்க வாசிக்கலாம்னா 13:14 வாசிங்க. ஆமா, இந்த வர்த்தமானங்கள் குறிச்சுட்டா அப்படின்னா எது குறிச்சு? முன்னாடி அந்த வசன போதில நீங்க வாச்சீங்கன்னா அங்க கர்த்தருடைய அங்க பாடுகள் குறிச்சு, அவர் சிலையில அறையப்பட்டது குறிச்சு, அதுக்கப்புறம் அவரு கல்லறையில வைக்கப்பட்டது குறிச்சு, அதுக்கு பிற்பாடு இவங்க போய் கல்லறையில பார்க்கும் போது கல்லறையில அவரு காணா. இந்த சம்பவங்கள்லாம் அவங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாயிருச்சு, ரொம்ப கலக்கமாய கூட நிக்கிறாங்க கர்த்தர். ஏன்னா ஸ்திரீகள்லாம் பார்க்கும்போது அங்க ஆயிட்டாங்க, அவங்க அவருடைய சரீரத்தை காணான்னு சொல்லிட்டு ரொம்ப கவலையாயிடுறாங்க. சோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் மத்தியில சீஷர்கள் இப்ப அவங்க மனசுல முழுக்க முழுக்க எதுவாகவே இருக்குது. இந்த நிகழ்ச்சி தான் அவங்க மைண்ட்ல அப்படியே உள்ள ஓடிட்டு இருக்கு, வேற எதுவுமே அவங்களுக்கு கவனம் வரல. சோ இப்படி சீஷர்கள் ஒருத்தரோடு ஒருத்தர் பேசி கொண்டு போகும்போது இப்ப அவங்க கூட இப்போ வழிபோக்கன் மாதிரி கர்த்தர் அங்க ஜாயின் பண்ணிடுறார். ஜாயின் பண்ணிட்டு அங்க கர்த்தர் கேட்கிற கேள்வி மாதிரி படிங்க பாருங்க. இப்போ இவங்க எல்லாம் பேசிட்டு போகும்போது கர்த்தர் வந்துட்டு அப்படியே கேக்குறாரு, என்னமா உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாதுங்களா, நீங்க பாட்டுக்கு எதுவுமே தெரியாத மாதிரி இங்க கூட வந்துகிட்டு இருக்கிறீங்கன்னு சொல்லும் போது கர்த்தர் கேக்குறாரு, எதை பத்தி நீங்க எதுவுமே இவருக்கு தெரியாத மாதிரி எங்க கேக்குறாரு, எதை பத்தி நீங்க பேசுறீங்க, நீங்க எதை பத்தி சொல்ல விரும்புறீங்க கேக்கும் போது இப்ப சீசருடைய பதில் பாருங்க.
அவர் தேவனுக்கு முன்பாகவும் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செய்ய
இந்த சம்பவத்தை நம்ம பார்க்கும்போது இப்போ சீசர்களுக்கு எந்த விஷயங்கள் மைண்டுக்குள்ள வந்துருச்சு? இங்க ரொம்ப முக்கியமான சில சம்பவங்கள் நம்ம கொஞ்சம் கவனிக்க வேண்டியது இருக்கு. இப்போ சீசர்கள் கர்த்தர்கிட்ட எதை பத்தி சொல்லிட்டு வராங்க? ஒரு முழு தெய்வீக திட்டம், ரொம்ப முக்கியமான ஒரு தெய்வீக திட்டம் பத்தி கர்த்தர்கிட்ட பேசிட்டு வராங்க. சோ என்னன்னா, தீர்க்க தரிசிகள் மூலமாக, மோசேயின் மூலமாக சொல்லப்பட்ட கர்த்தர் பற்றின அந்த தீர்க்க தரிசனங்கள் இவங்களே அறியாம அங்க பேசிக்கிட்டு வந்துட்டு இருக்க பாக்குறோம். ஏன்னா கீழே கர்த்தர் பேசுறது பாருங்க, 25 இருந்து பாருங்க. இப்போ கர்த்தர் என்ன பண்றாரு? அவங்களுக்கு நடந்த, அதாவது அங்க தீர்க்க தரிசிகள் மூலமாக பழைய ஏற்பாட்டில் அவரை பத்திட்டு சொல்லிட்டு எல்லா விஷயங்களையும் இப்ப அவங்களுக்கு என்ன பண்றாரு? அழகாக விலக்கி காண்பிக்கிறார். சோ இப்போ பாருங்க, இங்க எம்மாவூர்ல கர்த்தர் சீசர்களோட நடந்துட்டு அங்க பேசிட்டு போறதுடைய நோக்கம் என்னதான்? இப்போ இந்நோக்கம் இப்ப புரிஞ்சுக்கீங்களா? கர்த்தர சீசர்களோட பேசிட்டு போறவனுடைய முக்கியமான நோக்கம் என்னன்னா, அவங்க சில முக்கியமான விஷயங்களை மைண்டுக்குள்ள கொண்டு வரணும். ஏன்னா இந்த சம்பவத்தை தான் பார்க்கும்போது அங்க முதல் அந்த பரிசுத்தவான் அங்க ரத்த சாத்தியம் மறிச்சார் இல்லையா, ஸ்தேவான் மறிக்கும் போது அவர் என்ன சொல்லிட்டார்? தீர்க்க தரிசிகள் மோசே எல்லாம் சொன்ன விஷயங்களும் அப்படியே ஒரு பெரிய லிஸ்டே அங்க போடுறாரு நம்ம வந்து பாக்குறோம். அப்படின்னா என்ன விஷயம் இங்க நம்ம புரிஞ்சுக்கிறோம்னா, சீசர்கள் இப்போ கர்த்தருடைய உயிர்த்தெழுதல் குறிச்சு பேசணும். அது மாத்திரமல்ல, சில முக்கியமான தீர்க்க தரிசனங்களை இப்ப என்ன பண்ணும், இந்த மந்த இருதயம் உள்ள ஜனங்கள் கிட்ட எடுத்து வைக்கணும். சோ அது ரொம்ப தெளிவா அவங்க முன்னாடி அவங்க பேச வேண்டிய ஒரு சூழ்நிலைக்குள்ள இப்ப இருக்கிறாங்க சீசர்கள். இப்ப கர்த்தர் முன்ன மாதிரி இப்ப உட்கார வச்சு அவங்களுக்கு என்ன பண்ண முடியல, அது வந்துட்டு சொல்லுங்க இது இப்படி அப்படின்னு மறுபடியும் அங்க சொல்றதுக்கு அங்க வாய்ப்பே இல்லை நம்ம வந்து பாக்குறோம். ஆனா இந்த கையாளுற மெத்தட், அதாவது சத்தியத்தை அவர்கள் உணர்ந்து கொள்றதுக்காக நம்ம கர்த்தர் கையாடுற மெத்தட் ரொம்ப வித்தியாசமாக அங்க இருக்கிறத நம்ம வந்து பாக்குறோம். ஏற்கனவே அவங்க கேள்விப்பட்டிருக்கிறாங்க, ஏற்கனவே பேசிருக்கிறாங்க, ஏற்கனவே கர்த்தர்கிட்ட எல்லாமே கேட்டிருக்கிறாங்க. இந்த விஷயங்கள் அவங்க மைண்டுக்குள்ள இருக்குது. ஆனா என்ன பண்ணும், இப்போ வெளியே படுத்திட்டு அவங்க ஜனங்களுக்கு முன்னாடி மிகப்பெரிய சாட்சி கொடுக்க வேண்டிய சூழ்நிலையில இருக்கிறாங்க. இப்ப இத கர்த்தர் பாருங்க, அவங்களுக்குள்ள இருந்தே அதை உண்டு பண்ணுகிறத நம்ம தெளிவா பாக்குறோம். பாருங்க, இதெல்லாம் ரொம்ப ஆச்சரியமான விஷயங்கள் அங்க நடக்குது கர்த்தருடைய உயிர்த்தெழுதலுக்கு பின்னாடி சீசர்கள். ஏன்னா எல்லா வல்லமே இருக்குது, ஆனாலும் கூட கர்த்தர் எப்படித்தான் அவங்களுக்கு உதவி செய்யறாரு. சோ அதுதான் இன்னைக்கு நமக்கு கூட ஒரு நல்ல பாடம் அங்க இருக்குது. கண்டிப்பா கர்த்தருடைய வாக்கு தத்தங்கள் இருக்குது, அவருடைய பிரமாணங்கள் இருக்குது, அவருடைய வாக்கு பாதுகாப்பு இருக்குது, மாறாத கரம், அந்த நேசக்கரம் நம்ம மேல எப்பயுமே இருக்குது. அதெல்லாம் எப்பயுமே மாற்றம் இல்லை, அதெல்லாம் கண்டிப்பா மாறதே இல்லை. ஆனா இத நமக்குள்ள அவர் எப்படி கொண்டு வர போறார், நமக்குள்ள அதை எப்படி நிலைநிறுத்த போறார், இனிமே வர காலங்களுக்கு நம்மளை எப்படி அவர் ரெடி பண்ண போறார். சோ எப்படியும் ஒரு மிராக்கள் கண்டிப்பா செய்ய போறதுல, திடீர்னு ஒரு விஷயத்த கொண்டு வந்து அப்படியே நம்ம பிரைன்லாம் பயங்கரமா அப்படியே கூர்மையாக்கி அந்த விஷயத்தை அப்படியே புரிய வைக்கிறது அப்படியெல்லாம் அங்க கர்த்தர் பண்றதே இல்ல நம்ம வந்து பாக்குறோம். நம்ம ஏற்கனவே கற்றுக்கொண்ட விஷயங்களை இங்க என்ன பண்ண வேண்டியது இருக்கு போ. சோ அதுதான் ரொம்ப முக்கியம். அப்படின்னு என்ன அர்த்தம்னா, சோ இந்த நாட்களுக்கு பின்னாடி கூட இன்னும் நம்ம கடந்து போக வேண்டிய அந்த நாட்களில நமக்குள்ள இருக்க வேண்டிய ரொம்ப முக்கியமான சிந்தை எப்பயுமே, சோ கர்த்தருடைய அந்த வேதங்கள் குறிச்சுட்டு தியானித்த ஜனங்களாக, அவருடைய திட்டங்கள் குறித்து நம்ம எப்பயுமே அசை போட்டு கொண்டு இருக்கிற ஜனங்களாகவே நம்ம கடந்து போகணும். ஏன்னா நமக்கு இருக்கிற மிகப்பெரிய பொறுப்பு, சோ இதை குறிச்சு சாட்சி கொடுக்க வேண்டிய ஒரு மிகப்பெரிய பொறுப்பு நமக்கு இருக்கிறதுனால கண்டிப்பா இதனை செய்யணும். இதை செய்யும் போது தான் நமக்குள்ள அந்த விஷயங்கள் வேதத்தினுடைய அந்த வெளிச்சம் ரொம்ப ஆழமாக அங்க பறந்து போறத நம்ம வந்துட்டு தெளிவா பாக்குறோம். சோ அதுக்கடுத்து பாருங்க, இப்ப கர்த்தர் அதை விலக்கி காண்பிக்கும் போது, இப்போ விலக்கி காண்பிச்சார், இருட்டு கட்டிச்சு, இப்போ அவங்க எங்க போறாங்க, எங்க போறாங்க, இப்போ அதாவது போறாங்க எம்மாவூருக்கு போறாங்க, ஆனா இப்ப இருட்டு கட்டிச்சு இப்ப பாருங்க அவங்க எங்க தங்குறாங்க பாருங்க, ஒரு இடத்துல அவங்க தங்குறாங்க பாருங்க. பாருங்க இப்போ கர்த்தர் அங்க அவங்க கூட போயிட்டு இருக்கும் போது எல்லாமே இருட்டிருச்சு, இதுக்கு மேல அவங்க கால்நடையா அவங்க கிராமத்துக்கு நடந்து அவங்க போக வேண்டி அந்த இடத்துக்கு போயிட்டு சேர முடியாது. அப்ப இஸ்ரேல்ல பாத்தீங்கன்னா இது ஆதி காலத்துல அந்த இருந்துட்டு வழக்கம். அப்போ இரவு ஏன்னா எல்லாம் பொடி நடையாவே நடந்துட்டே போக வேண்டியது இருக்கும். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா அங்கங்க அங்கங்க, இப்போ நம்ம ஊர்ல பாத்தீங்கன்னா இப்ப எல்லாம் பாரம் ஏத்திட்டு போறதுக்கு நிறைய வண்டி எல்லாம் இருக்கு, ஆனா அன்னைக்கெல்லாம் வந்துட்டு அந்த மாதிரி இருக்க தலையிலேயே சுமந்துட்டு போகணும். அப்ப போகும்போது ரொம்ப தூரம் போக முடியாது. அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா கீழே இறக்கி வைக்கணும், கீழே இறக்கி வச்சா மறுபடியும் மேல கொண்டு போய் வைக்க முடியாது. என்ன பண்ணுவாங்கன்னா அங்கங்க ஒரு லெவல்ல அந்த பாரம் அவங்களா இறக்கி வச்சுட்டு அவங்களா தலையில வச்சுக்கிற மாதிரி ஒரு கல்லால செய்யப்பட்ட ஒரு தூண் மாதிரி இப்படி நிறுத்தி வச்சிருப்பாங்க, சுமை தாங்கி இப்படி இருக்கும். அதே மாதிரி இஸ்ரேல்ல பாத்துட்டீங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு சின்ன சின்ன அந்த ஷெல்டர் மாதிரி, அதாவது நம்ம போயிட்டு அந்த இரவுல அங்க போய் தங்கிட்டு ஒரு குடிசை மாதிரி அங்க போய் தங்கிட்டு அதுக்கப்புறம் வெடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம அங்க இருந்து இறங்கி நம்ம கிளம்பி போலாம். சோ இந்த மாதிரி அங்க வலையில எல்லாம் போட்டு வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு இருக்கிற ஒரு இடத்துக்குள்ளதான் இப்போ போறாங்க சீஷர்கள், அங்க போறாங்க. இப்ப கர்த்தர் அவங்க கூட போகல, அந்த வீடு வரைக்கும் வந்துட்டாரு ஆனா வீட்டுக்குள்ள போகல. அப்போ இவங்கள வீட்டுக்குள்ள போகும்போது கர்த்தர் வெளியே இருக்கிறா, அப்புறம் சீஷர்கள் என்ன பண்றாங்க, நீங்க ஏன் நிக்கிறீங்க, நீங்களும் வாங்க, இல்ல நான் போகணும். பாருங்க இது எல்லாம் கொஞ்சம் நமக்கு சில அடையாளம் இருக்குது. என்ன அடையாளம்னா இப்ப கர்த்தருக்கு உள்ள போக தெரியாதா, அவங்க இவ்வளவு நேரம் பேசிட்டு வந்தாரு, அவர் உள்ள போய் உட்காரலாம், ஆனா உள்ள உட்கார மாட்டேன்றார், உள்ள போக மாட்டேன்றார். என்ன விஷயம்னா என்னைக்குமே இதுல ஒரு பாடம் நமக்கு என்னன்னா, என்னைக்குமே கர்த்தரை நம்ம அழைச்சாதான் வருவாரு. என்னன்னா நம்ம கூடையே தான் இருப்பாரு, அவர் எங்கேயும் நம்மளை விட்டு எல்லாம் போகலாம் மாட்டார். ஆனா என்ன பண்ணும், வாய் திறந்து வாங்க, எனக்கு உதவி பண்ணுங்க, எனக்கு இது புரியல இந்த விஷயம், எனக்கு கொஞ்சம் விளக்குங்க, இந்த பாரம் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது, கொஞ்சம் ஞானம் கொடுங்க இதை சகிக்கிறதுக்கு. அதே மாதிரிதான் எல்லாமே, இது ரொம்ப கஷ்டமா இருக்குது, எனக்கு தாங்க முடியல, சகிக்க முடியல, கொஞ்சம் என்னை பலப்படுத்துங்க, கேட்கணும் கர்த்தர் கிட்ட. ஆனா கேட்டனா என்ன ஆயிடும், கூப்பிட்ட என்ன ஆயிடுவார் கண்டிப்பா. ஆனா எப்படி கூப்பிடணும், சீசர் எப்படி கூப்பிடுறாங்க, வருந்தி கூப்பிடணும், கர்த்தர் கொஞ்சம் எனக்கு பாரமா இருக்கு, கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. இது வந்துட்டு அங்க இப்படி எல்லாம் அங்க கர்த்தர்கிட்ட செல்லப்படி ஆகாது, அந்த வருந்தி அதை உணர்ந்து அங்க கேட்கணும். அவர் மேல இருக்கிற அதை வருந்தி கேட்கறது என்ன ஒரு அடையாளம் காமிக்குதுன்னா, அவர் மேல நம்ம வச்சிருக்கிற அந்த முழுமையான நம்பிக்கை, அந்த முழுமையான அந்த அன்பு, அவர் மேல வச்சிருக்கிற அந்த விசுவாசம் எப்படியும் கண்டிப்பா செய்வார். சோ அந்த 100% அந்த அன்பு அது இருக்கணும், அதுதான் ரொம்ப அதுதான் அங்க வெளிப்படுத்துது. வருந்தி அங்க அழைக்கிறது எது கூப்பிடுதுன்னா, அந்த ஒரு நமக்குள்ள இருக்கிற அந்த சதவீதத்தை அது அடையாளப்படுத்துது. அப்ப 100% அங்க இருந்து நம்ம கேட்கும் போது கண்டிப்பாக அது நடக்கும், அதை ஒரு அடையாளம் நம்ம இங்க வந்துட்டு பாக்குறோம். சரி இப்படி போகும்போது இப்போ சீசர்களோட அங்க என்ன ஆயிட்டாரு, உள்ள குடிசைக்குள்ள அங்க போயிட்டா, அங்க போயிட்டு அவங்க சாப்பிடுறாங்க. சாப்பிடும் போது வரைக்கும் கூட அவங்க என்ன பண்ணல, கூட இருக்கிறது கர்த்தர்தா அப்படிங்கிற விஷயம் அவங்களுக்கு தெரியவே தெரியாது. அப்போ இவங்களுக்கும் கர்த்தருக்கும் இப்ப என்ன ஆயிடுச்சு, அவர் யாரோ ஒரு வழிபோக்கன் மாதிரி வந்தார், ஆனா இப்ப என்ன ஆயிடுச்சு, ரெண்டு பேர்த்துக்கும் வருந்தி கூப்பிடுற அளவுக்கு ஒரு நெருக்கம் ஆயிடுச்சு. சரி இப்ப நெருக்கம் இந்த சமயத்தான் இப்ப கர்த்தர் காத்துட்டு இருக்கிற சமயம். இப்ப அந்த நெருக்கம் அங்க ஆன பிற்பாடு இது வரைக்கும் வெளிப்படுத்தாத கர்த்தர் இப்ப என்ன பண்றாரு, வெளிப்படுத்துறாரு. எப்படி வெளிப்படுத்துறாரு, அப்பா என்னப்பா இவ்வளவு நேரம் நான் பேசிட்டு வந்தேன், தீர்க்க தரிசனம் எல்லாம் உங்களுக்கு விலக்கி காண்பிச்சேன், எல்லா விஷயம் சொன்னேன், இப்ப கூட என்ன யாருன்னே தெரியலையா அப்படி கேட்கல கர்த்தர். எல்லாமே அவங்க கிட்ட இருந்தே வரணும், அவங்க மைண்ட்ல இருந்து வரணும், அதுதான் அங்க கர்த்தரை எதிர்பார்த்துட்ட முக்கியமான அசுக்கு. அந்த ஒரு சமயத்துக்காகத்தான் அங்க வெயிட் பண்ணிட்டே இருக்கிற. அப்போ அந்த சமயம் வரும் போது அதை எப்படி அவங்களே உணர வைக்கணும், அதுதான் அங்க கர்த்தருக்குள்ள இருந்துச்சு. அப்போ ஏதோ எந்த வழியில காட்டினா இவங்க உணர்வாங்க, உடனே ஒரு அப்பம் எடுக்கிறார், அங்க பிக்கும் போது தான் இப்ப என்ன ஆயிடுச்சு, அட்டாட்டா இது யாரு, இது மாதிரி வேற யாரும் பண்ணது நம்ம பாக்கலையே, டக்குன்னு அப்படியே அவங்களுக்குள்ள ஞாபகம் வந்துருச்சு. அப்படி நம்ம கர்த்தர்னு எப்ப அறிஞ்சாங்களோ அதுக்கப்புறம் ரொம்ப சந்தோஷம் சொன்னாரா, என்ன ஆயிட்டாரு, உடனே அவங்க நினைச்ச அந்த அடுத்த செகண்ட் அங்க இருந்து காணாம அங்க போயிட்டாரு நம்ம பாக்குறோம். சோ இதெல்லாம் கூட நமக்கு சில அடையாளங்கள் இருக்குது. சோ என்னைக்குமே நமக்குள்ள அந்த நம்பிக்கை வேறு விடுற அளவுக்கு தான், அது உறுதி கொள்ற வரைக்கும் தான். ஆனா உறுதி கொண்டுட்டோம்னா அதுக்கப்புறம் அங்க நமக்கு வேற ஒண்ணுமே தேவையில்லை. ஏன்னா இப்ப நம்ம மனசு அவரோட என்ன ஆயிடுச்சு, முழுக்க கலந்துருச்சு. இதுக்கு மேல யார ஒண்ணும் நம்மள அங்க பண்ணவே முடியாது. நம்ம வந்து பாக்குறோம் அந்த நிலைக்கு தான், நம்மளை அந்த அனுபவங்களுக்குள்ளதான் நடத்துறா நம்ம வந்து பாக்குறோம். அப்ப இனிமேல் வரக்கூடிய காலங்கள் நமக்கு எப்படிதான் இருக்கும், இப்படிப்பட்ட அனுபவங்களுக்குள்ள நம்ம கடந்து போகிற மாதிரி தான் அங்க வைத்திருப்பார் நம்ம வந்து பாக்குறோம். அப்ப இந்த உயிர்த்தெழுதல் குறிச்ச விஷயத்துல இப்படிப்பட்ட தியானங்கள் நமக்கு ரொம்ப ரொம்ப அவசியமா இருக்கு. அப்புறம் நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் இந்த மாதிரியான சம்பவங்கள் அங்க அனுமதிக்க போறார் நிச்சயமா. ஏன்னா நம்ம கூட அந்த ஒரு சுவிசேஷ சுகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிற ஜனங்களாக அவருடைய ஜனங்களாக நம்ம இருக்கிறோம். அப்ப கண்டிப்பா நம்மளுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்டதான சம்பவங்கள் அங்க நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா அந்த வாய்ப்பு எல்லாம் யார்த்தான் ஏற்படுத்தி கொடுக்கணும். ஏன்னா பொதுவா கிறிஸ்தவர்கள் மத்தியில இன்னைக்கு பார்க்கும்போது நாம எதுவுமே செய்ய வேண்டாம், கர்த்தர் என்ன பண்ணிடுவாரு, ஆமா ஞானஸ்தானம் எடுத்தா போதும், உடனே அவரு கையை பிடிச்சி இழுத்து கைத்த போட்டு கட்டி என்ன பண்ணிடுவாரு, மேல ஏதாவது ஒண்ணு வச்சு அங்க மேல பரவத்து கொண்டு போயிடுவார், இப்படி எல்லாம் கூட அவங்க நினைச்சிட்டு இருக்கிறாங்க. நம்ம வந்து பாக்குறோம்னா உண்மையாக அதெல்லாமே அது அவங்களுடைய கண்மூடித்தனமான ஒரு நம்பிக்கையாக இருக்கிறது நம்ம வந்து பாக்குறோம். அப்ப எந்த ஒரு சம்பவமாக இருந்தாலும் கூட அது முழுக்க முழுக்க நம்மவே என்ன பண்றாருங்க, உணர வைக்கிறார். எந்த சம்பவங்கள் அங்க வாக்கு தத்துவங்கள் எல்லாமே இருக்குது படிக்கிறோம், ஆனா அதெல்லாம் நமக்குள்ள வேர்கொள்ற செய்யறதுக்கு சில அனுபவங்களை அங்க நம்ம கூட வைக்கிறார். ஆனா எந்த விதமான அனுபவங்களா இருந்தாலும் கூட எந்த சூழ்நிலையா இருந்தாலும் கூட அவர் என்ன பண்றார், இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் நான் சகல நாட்களும் உங்க கூட இருக்கிறாரு. என்னைக்குமே மாறாதவர்கள் கூடையத்தான் இருப்பார், அதுல எந்த மாற்றம் இல்ல. ஆனா அவரை ஏற்ற வகையில நமக்கு உதவி செய்யும்படியாக அவரை வருந்து கேட்டுக்கொள்ள வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்குது நம்ம பாக்குறோம். சோ அப்படி செய்யும் போது நிச்சயமா என்ன ஆயிடும், நம்முடைய ரட்சிப்பு அங்க ஒரு உன்னதமான வகையில் அது நிறைவேறுகிறதுக்கு ஒரு வாய்ப்பு அங்க இருக்கிறது நம்ம வந்து பாக்குறோம் சகோதர சகோதரிகளே. சரி, இப்படி அநேக முறைகள் இல்ல அங்க சீஷர்கள் அந்த அனுபவத்தை பெற்றுக்கொண்ட பிற்பாடு, கர்த்தருடைய அந்த உயிர்த்தெழுதலுடைய அந்த அனுபவத்தை பெற்றுக்கொண்ட பிற்பாடு இப்போ கடைசி நேரம் ஆயிடுச்சு. கடைசி நேரம் இப்ப வந்துருச்சு, 40 நாளுக்கு அப்புறம் இப்ப அவரு பரத்துக்கு ஏற வேண்டிய ஒரு நேரம் வந்துருச்சு. சோ பரத்துக்கு ஏற வேண்டிய நேரம் வரும்போது இப்போ சீசர்களுக்கும் கர்த்தருக்கும் இருக்கிற அந்த அந்யோன்யம் இப்ப கொஞ்சம் என்ன ஆயிடுச்சுன்னா வித்தியாசமா இருக்குது. சோ இது வரைக்கும் அவர்கிட்ட எந்த கேள்வியும் கேட்கறதுக்கு துணியாத அந்த சீசர்கள் இப்ப என்ன பண்றாங்க, அவரு பரமேறதுக்கு முன்னாடி அவங்களுக்குள்ள அப்படியே முணுமுணுமுணு அப்பயும் இருக்குது கொஞ்சம், அவர்கிட்ட நேரடியே கேட்கறதுக்கு அவங்களுக்கு இல்ல. ஆனா அவங்களுக்குள்ள அப்படியே போயிட்டு இருக்குது, கேளு நீ கேளு நான் கேளு அப்படியே அவங்களுக்குள்ள கேட்டா அப்ப கத்த பாத்துட்டே இருக்கிறார். அப்போ அவங்களுக்கு முன்னாடி ஒரு கேள்வி வருது, என்னப்பா அவங்களுக்குள்ள டிஸ்கஷன் போகுது, இல்ல ஆண்டவரே இந்த மாதிரி விஷயம் நீங்க சொன்னீங்க நீங்க உயிரோடு இருக்கும்போது, ஆனா எப்போ என்ன எது ஒன்றும் சொல்லவே மாட்டேன்றீங்க, நீங்களே இப்போ ரெடி ஆயிட்டீங்க போறதுக்கு சொல்லும் போது தான் இப்போ கர்த்தர் என்ன ஆயிட்டாரு, இல்லப்பா உங்களுக்கு இப்ப இது வேண்டாம் வேண்டாம், சார் கண்டிப்பா உங்களுக்கு கொடுக்கும் போது கொடுப்பேன், இப்ப வேண்டாம் அவ்வளவுதான் அங்க சொல்லிட்டாரு நம்ம வந்து பாக்குறோம் சகோதர சகோதரிகளை. கடைசியாக அங்க அவருக்கு சீஷர்களுக்கு இருந்த அந்த ஒரு அன்யோன்யம் பார்க்கும்போது ரொம்ப கொஞ்சம் வித்தியாசமாக நிலையில அங்க இருக்கிறது நம்ம வந்துட்டு பாக்குறோம். சோ அடுத்தபடியாக இங்க பார்க்கும் போது இப்ப இந்த சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் கடைசியா ஒரு பரம்பேறினதுக்கு அப்புறம் இப்ப சீசர்கிட்ட ரொம்ப ஏதாவது முக்கியமான அல்லது ரொம்ப ஆழமான வாக்கு தத்தங்கள் ஏதாவது பேசினாரா கர்த்தர், இது நம்ம எங்க பாக்குறோம், அப்போஸ்தல நடவடிக்கைகளுக்கு தான் நம்ம கடைசியா அங்க வந்து பாக்குறோம் அங்க பரம்பேற அந்த விஷயம். அப்ப அங்க அந்த அதிகாரத்துல பார்க்கும்போது ஒரு பெரிய பெரிய விஷயங்கள் அங்க கர்த்தர் அங்க ஆழமானதை அங்க சொல்லிட்டாரான்னு பார்க்கும்போது அப்படி எதுவுமே அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கல நம்ம வந்து பாக்குறோம். சோ விஷயங்கள் நினைவுபடுத்திட்டார், ஆனா பெரிய விஷயங்கள் எதுவுமே அந்த இடத்துல அவரு பேசவே இல்லை. சோ இவங்க தான் கேட்க ஆரம்பிக்கிறாங்க, கர்த்தர் அதுக்கு ரொம்ப எளிமையான ஒரு பதில் சொல்லிட்டு இப்போ பரமேறி அவர் போயிட்டார். ஆனா இதுக்கு பிற்பாடு சீசருடைய மனசு பாருங்க, கடைசி நம்ம அதை பார்க்கலாம். அப்போ சொல்ல நடவடிக்கைகள் 1:14 இப்போ சீசருடைய மனசு என்ன ஆயிடுச்சு, இப்ப 40 நாளுக்கு முன்னாடி இருந்த சீசருடைய மனசு, இப்ப 40 நாளுக்கு அப்புறம் இங்க சீசருடைய மனசு என்ன ஆயிடுச்சு? ஆனா ஒரு விஷயம் நம்ம என்ன யோசிக்கணும்னா, 3.5 வருஷ காலம் கர்த்தர் கூட இருந்தாங்க, ஆனா ஒரு சோதனை காலம் வந்த போது அவரை விட்டு பிரிஞ்சு போயிட்டாங்க. ஆனா இப்போ 40 நாளில ரொம்ப குறைந்த நிமிடங்கள் தான் சீசரோட அவரு உறவு இருந்துச்சு, அவருடைய கலந்துரையாடல் இருந்துச்சு. ஆனா இப்ப சீசர் எப்படி ஆயிட்டாங்க, ரொம்ப ஸ்ட்ராங் அவங்க மனசுக்குள்ள இருக்குது. ஆனா இன்னும் அவங்களுக்கு என்ன வரல, பரிசுத்தாவி வரல. ஆனாலும் அதுக்கு முன்னாடி அவங்க இப்ப மனசு என்ன ஆயிடுச்சு, ரொம்ப அருமையாங்க பக்குவப்பட்டுருச்சு. நம்ம வந்து பாக்கிறோம் இப்போ சில விஷயங்கள், அதாவது தேவனுடைய முழு திட்டங்கள் பத்திட்டாங்க நம்ம பார்க்க வரல. பட் ஆனா அதுக்கு முன்னாடி சீசருடைய மனசு, இப்போ 40 நாளுக்கு அப்புறம் சீசருடைய மனசு, அதுதான் நம்ம பாக்குறோம். வேற விஷயங்கள் எது நம்ம பெருசா சொல்ல. அப்ப இங்க சீசர்கள் இப்போ ரொம்ப வலுவாயிட்டாங்க. இப்ப யாருக்கும் அவங்க பயப்படுறது மாத்திரம் இல்ல, மறாக பயப்படுறத நம்ம சொல்ல வேண்டாம். மறாக அவங்களுக்குள்ள கர்த்தருக்காக நேரம் செலவிடுறதுக்கு, அல்லது அவருக்காக தங்களை இப்போ அர்ப்பணிக்கிறதுக்கு, அல்லது அவர் சொல்லிட்ட காரியத்துல அவங்க நிலைத்திருக்கிறதுக்கு, அதை அவங்க செயல்படுத்துறதுக்கு இப்ப அவங்க மனசு என்ன ஆயிடுச்சு, பக்கா ரெடி ஆயிடுச்சு. பக்கா ரெடி ஆயிட்டு இப்போ அதை அப்படியே சேர்க்கிறாங்க. பாருங்க இன்னொரு வசனம் படிக்கலாம், 2 அதிகாரம் 1 வசனம். பாருங்க இப்போ சம்பவம் எப்படி ஆயிடுச்சுன்னா, இப்ப இது வரைக்கும் அந்த 40 நாளில சீசன் எல்லாருமே எப்படி இருந்துட்டாங்க, எல்லாருமே தனிச்சு ஆளுக்கு ஒரு பக்கம் அப்படி இருந்துடுறாங்க. நம்ம வந்து பாக்கணும் அவங்கவுங்க அவங்கவுங்க, சில பேர் உலகத்தின் வேலை, சில பேர் அங்க இப்படித்தான் இருந்துச்சு. அவங்களுக்குள்ள ஒரு மனப்பாடு அல்லது ஒற்றுமை, எல்லாரும் ஒரே இடத்துல கூடிய வருது, அதுல இல்லாம போயிடுச்சு. ஆனா இப்ப என்ன ஆயிட்டாங்க, பரிசுத்தாவி வர்றதுக்கு முன்னாடியே எல்லாம் ஒன்னா கூட ஆரம்பிக்கிறாங்க, ஜபம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, அவங்களுக்குள்ள ஒரு மனப்பாடு அங்க வந்துருச்சு. இதெல்லாம் சம்பவிக்கிறது நம்ம வந்து பாக்கிறோம். சரி, இதெல்லாம் எப்படி சம்பவிச்சுது, அந்த ஒரு 11 முறை அங்க காட்சி கொடுத்த அந்த சம்பவத்துல விளைந்த அந்த உறுதியான, எப்படி அந்த ஒரு 11 நாள்ல அத மன்னிக்கணும், அந்த 11 முறையில காட்சி கொடுத்ததுல எப்படி இவ்வளவு ஸ்ட்ராங் ஆயிட்டாங்க. சோ என்னன்னா, கர்த்தருடைய அந்த அணுகுமுறை அதுதான் ரொம்ப முக்கியம். அவர் மாம்சத்துல இருக்கும் போது அவங்க கிட்ட அணுகின முறை வேற, இப்ப உயிர் தெழுந்ததுக்கு அப்புறம் அவங்க கிட்ட அணுகின முறை வேற. முன்ன எல்லாம் ஸ்பூன் வச்சுக்கிட்டே அவர் கூட்டிட்டே இருந்தார் ஒன்னொன்னா. ஆனா இப்ப என்ன பண்றாரு, அவரு அவங்களையவே யோசிக்க வைக்கிறாரு, அவங்களையே அதை உள்ள கொண்டு வந்து தியானம் பண்ண வைக்கிறாரு. இப்பயே வச்சு அதுக்கப்புறம் அது உறுதியானதுக்கு அப்புறம் அதை என்ன பண்றாரு, இவர் அது கூட சப்போர்ட் பண்ணிட்டு ரொம்ப அருமையா அங்க விலை கொண்டு வர்றாரு. நம்ம வந்து பாக்கிறோம். சோ இதுதான் நம்முடைய வாழ்க்கையில கூட இன்னைக்கு கர்த்தர் அங்க செய்கிறத நம்ம வந்து பாக்கிறோம். அப்ப அதெல்லாம் எந்த சமயத்துல நடந்துச்சுன்னா, ஞாயிற்றுக்கிழமையில, அதாவது வாரத்தினுடைய முதல் நாள்ல அங்க நடந்துச்சு பாக்குறோம். ஏன்னா சீசர்கள் வாரத்தின் முதல் நாள்ல அடிக்கடி அவங்க கூடதே காரணமே என்னதான், ஏன்னா கர்த்தர் அங்க காட்சி கொடுத்த நாள் எல்லாமே எந்த நாள்ல தான் இருந்துச்சு, எல்லாமே வாரத்தினுடைய முதல் நாள்லயே இருந்துச்சு. அதனால அவங்களுக்கு என்ன நம்பிக்கை ஆயிடுச்சுன்னா, முதல் நாள்ல நம்ம கூடும் போது கண்டிப்பா கர்த்தர் வருவார். இப்ப அவங்க மனசு ஞாயிற்றுக்கிழமை மீன் பிடிக்க போகுமா, போகாது. வேற எந்த காரியத்துக்கும் போகுமா, எங்கேயும் போகாது. அவங்கவுங்க தனியா இருக்கிறதுக்கு தோணுதா, எதுவும் தோணுதில்ல. அந்த நாள் ஆயிடுச்சுன்னா உடனே இப்ப என்ன ஆயிடுறாங்க, எல்லாம் கூட ஆரம்பிக்கிறாங்க. எதுக்காக, என்ன நோக்கத்துக்காக அவங்க கூடுறாங்க, என்ன நோக்கத்துக்காக, கர்த்தரை பார்க்கணுங்கிறதுக்காகவா, இல்ல அவர்கிட்ட பேசணுங்கிறதுக்காகவா, இல்ல இப்ப அவங்க சிந்தையில சில மாற்றங்கள் நடந்துருச்சு. ஏன்னா இப்போ நம்ம எம்மாவூருக்கு போற வழியில கர்த்தர் அவங்களுக்கு விவரிச்ச காண்பிட்ட விஷயங்கள் எல்லாமே, அங்க இரவுல தங்கி இருந்துட்டு அங்க அப்பம் பிட்டுட்டு அதுக்கப்புறம் அவர் மறைஞ்ச பிற்பாடு இப்ப சீசன்ல அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் எப்படி பேசிடுறாங்க, எப்படி பேசுறாங்க. நான் அப்பயே சொல்லலையா அவனுக்கு, நான் அப்பயே நினைச்சேன் இது நம்ம அவர் பேசும்போது நம்ம மனசு என்ன ஆயிடுச்சு, குழந்தை விட்டு எரிஞ்சது. அப்பயே நினைச்சேன், ஏன்னா இந்த மாதிரி யாருமே பேசணும் நம்ம பார்க்கவே இல்லையே, இது நம்ம அப்பயே நினைச்சேன். ஆனா இப்ப என்ன ஆயிட்டேன், ஆனா நினைக்கத்தான் முடியும். ஆனா அவரோடு கூட அந்த ஒரு ஆழமான ஒரு பிணைப்பை வர்றது, அது என்ன ஆகுனா, அது ஒரு முழுமைக்குள்ள அங்க வந்ததுக்கு பிற்பாடு அங்க நடக்கிறது நம்ம பாக்குறோம் சகோதர சகோதரிகளே. அதே போலதான் இன்னைக்கு நமக்கும் கூட இந்த ஒரு நாட்களுக்கு பிறகும் இன்னும் நம்முடைய ஐக்கியம், இப்ப முன்னாடி இருந்தது ஐக்கியம் இருக்குது, அந்த மனசு இருக்குது. ஆனா இனிமே நம்முடைய கவனம், நம்ம இருக்க வேண்டிய சிந்தை, அது எப்படிப்பட்டதா இருக்கணும். இதுக்கப்புறம் ஏன்னா பொதுவா நம்ம பார்க்கும் போது இந்த நினைவு கூறுதல் நாளுக்கு பிற்பாடு நிச்சயமாக அங்க நமக்கு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம் அங்க இருக்குது. நம்ம வந்து பார்க்கணும் என்ன ஆசீர்வாதம் அது. சோ தேவனுடைய அந்த ஆவி, அந்த பரிசுத்த ஆவி இன்னும் அதிகமாக நமக்கு கிடைக்கும், அதிகமாவுடைய பாதுகாவல் இருக்கும், இன்னும் அநேக விஷயங்கள் நமக்கு அங்க கூட்டி கொடுக்கப்படுகிறது நம்ம வந்து பாக்குறோம். எதுக்காகனா இன்னும் இருக்கிற நாட்களில் நாம உறுதி பண்ணிக்கிறதுக்கு, நம்ம செய்ய வேண்டிய வேலையின் தன்மையை உணர்றதுக்கு. அதுதான் ரொம்ப முக்கியம் பாக்குறோம். அப்ப இதே நாள்ல இருந்த அந்த ஒரு கவனம், அந்த ஒரு வைராக்கியம், அந்த சிந்தை இப்ப பின்னாடி போக போகணும்னா என்ன ஆகணும்? சோ அது இன்னும் பெருகணும். சீசர்ல கூட அதுதான் இருந்துச்சு நம்ம பாக்குறோம் சகோதர சகோதரர்கள். அதனாலதான் அந்த முதலாம் நூற்றாண்டுல வாழ்ந்துட்ட அங்க சீசர்கள் மத்தியில அவ்வளவு ஒரு வைராக்கியம் காணப்பட்டதுக்கு அடையாளம் நம்ம வந்து பாக்குறோம். சோ இன்னைக்கு நமக்கு இன்னும் பெரிய பெரிய அந்த சோதனைகள் மத்தியில நம்ம போகும் போது நமக்கு நம்முடைய கர்த்தர் நம்மளை ரெடி பண்ற விதம் இப்படித்தான் இருக்குது நம்ம பாக்குறோம். அப்போ இன்னுமே இன்னும் நம்முடைய சிந்தைகள் ரொம்ப விசாலமாகணும், நம்முடைய வைராக்கியம் இன்னும் அதிகரிக்கணும். சோ வேற மாதிரி சோ வேறுடைய இன்னும் இருக்கிற அந்த தேவனுடைய தெய்வீக திட்டத்துல நம்ம, அதாவது நம்முடைய மனதை செலுத்திக்கிட்டு அங்க போக வேண்டியவங்களாக நம்ம இருக்கிறோம் சகோதர சகோதரிகளே. அப்ப இந்த ஒரு சிந்தை நமக்கு ரொம்ப அவசியமாக இருக்குது. சோ இந்த சிந்தையில இன்னும் நம்ம வளரும் போது நிச்சயமாக ஒரு பெரிய மாறுதல் நம்முடைய வாழ்க்கையில நம்ம நிச்சயமாக காண்புகிறதுக்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். நிச்சயமாக அவர் செய்வார் என்ற விசுவாசத்தோடு பொறுமையோடு கேட்டு நம்ம யாரையும் தேவன் ஆசீர்வதிப்பார்.